రామానుజ దయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాన్ నాథయామున మధ్యమాన్ అస్మదాచార్య పర్యంతాన్ వందే గురు పరంపరాన్ యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మ రుగ్మ మోహతస్తతితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవధోస్య జయైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రవర్ధే భూతం శరశ్చ మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తి సారకులశేఖర యోగివాన్ భక్తాంగిరేణు పరకాల దీంద్రమిశ్వాన్ శ్రీమత్పరాంగుసముని ప్రణతోస్మి నిత్యం నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం కంస చానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. పుండలీక సారీక భక్తనాహి పండరీ సారీక క్షేత్రనాహి విఠోభా సారీక దేవనాహి తుకారాం సారీక సద్గురు నాహి అఖిలాండ కోడి బ్రహ్మాండ నాయకన్ సర్వలోక రక్షకన్ సర్వలోక శరణ్యన్ సాక్షాత్ శ్రీహపదియాన భగవాన్ ஒவ்வொரு நாளும் நம்மளை தக்குவப்படுத்தும். நாம வந்த காரியம் தக்குவப்படுறதுக்காகத்தான். பக்குவம் எதுக்கு அப்படின்னா, பகவான அவனுடைய கிருபைய உள்ளபடி நாம அனுபவிக்கிறதுக்காக. ஒவ்வொரு நாளுமே பலவிதமான சம்பவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் நடக்க, ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் உண்டு. ஒவ்வொரு சம்பவத்திலையும் கிருஷ்ணன் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையுமே பகவான் நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் மனோபலத்தையுமே அதிகமாக கொடுக்கல. பிரச்சனையோ கவலையோ வியாதியோ அவமானம் எல்லாமே கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் பலம்தான் கொடுக்கறது, எதுவுமே நம்மளை பலவீனப்படுத்துறது இல்லை. ஆனால் நாம் நினைக்கிறோம், பிரச்சனையோ கவலையோ வியாதியோ கஷ்டமோ அவமானமோ வந்தால் நாம் பலகீனம் அடைகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமாக இல்லை, பலகீனம் ஆகிறதில்லை, பலமாகத்தான் ஆகும். உள்ளுக்குள்ளேந்து கிருஷ்ணன் நமக்கு பலத்தை கொடுக்க, அந்த பலத்தை நாம ஸ்வீகரிக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கு. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பகவானுடைய கருணை அப்படின்றது பூரணமா இருக்கு. அதிகமோ குறவோ அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நிச்சயமா நல்லா அனுபவிக்கலாம், நிறைய அனுபவிக்கலாம், பலவிதமா அனுபவிக்கலாம். வாழ்க்கையுடைய ரகசியமே கிருஷ்ணானுபவத்தை விதவிதமா அனுபவிக்கிறது. இப்ப எப்படி உலகத்துல பல விஷயங்கள் அனுபவிக்கிறோம், பலவிதமான ருச்சி சாப்பாடு, வெரைட்டியா காய்கறிகள், வெரைட்டியா ஃப்ரூட்ஸ், பலவிதமான கிளைமேட், சீதம் உஷ்ணம், பலவிதமான விஷயங்கள், பகல் பொழுது ராப்பொழுது, நிறைய வித்தியாசங்கள், இது எல்லாமே நாம அந்தந்த விஷயமா அனுபவிக்கிறோம். பசிக்கிறது பசியா அனுபவிக்கணும், ஆனா அந்த பசிய பகவானா அனுபவிக்கிறது இல்லை. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணிநாம் தேகமாஸ்ரித பிராண அபான சமாயுக்த பசாம் ஜன்னம் சதுர்விதம் அப்படின்னு பகவான் கீதையிலே சொன்னான். நான் வைஸ்வானரன் பசியாயிருக்கேன் அப்படின்னு சொன்ன. நம்ம சாதாரணமா அதை பசியா பார்க்கிறோம், மகாத்மாக்கள் அதை பகவானுடைய ஒரு அனுபவமா அனுபவிக்க. நம்ம சாப்பிடுறோம் அந்த ருச்சிய, இந்த பழத்துக்கு இந்த டேஸ்ட் இருக்கு, இந்த காய்க்கு இந்த விதமான ருச்சி இருக்கு, இதுக்கு இந்த விதமான குணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆழ்வார்லாம் எப்படி பார்க்கிறாருன்னா, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணனுடைய ஒரு கிருபையா பார்க்கிறோம். அப்ப லௌகீகமா நமக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே பகவத் அனுகிரகமா அனுபவிக்கணும். அப்ப மனசு ஒரு நிதானமா இருக்கும், மனசுல ஒரு சக்தி கூடும். இப்ப வியாதி வந்துருச்சு அப்படின்னா, இந்த வியாதியிலேருந்து வெள்ளவர்ணம் 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 சரியாகணும் சரியாகணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம வியாதியை பத்தியே நினைச்சிருக்கோம், அதனாலே நம்ம வியாதி ஜாஸ்தியா இருக்கும். இந்த வியாதி எதுக்காக வந்திருக்கு, இதுல என்ன பகவத் கிருபை அப்படின்னு உணர்ந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், தானாகவே பட்டத்ரி மாதிரி நாராயணியத்தை அனுபவிச்சு. எல்லாருக்குமே மரணம் வருது, எல்லாருமே மரணத்தை வந்து அங்கேயோ வரதே வரப்போறதே அப்படின்னு கவலைப்படுது. ஆனா பிரசித்த மகாராஜன் அந்த மரணத்தை பகவத் அனுகிரகமா எடுத்துட்டான், சப்தாகமா பாகவதம் கேட்டுட்டான், சுகபிரம்ம ரிஷி கூட சப்தாகமா கேட்டு ஃபர்ஸ்ட் சப்தாகம் பண்ணது சுகபிரம்ம ரிஷி, அவருக்கே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா சத்தங்கம் சொல்லுவோம் கேக்கிறவாசல், அது புது விஷயம் தான் சொல்றேன், எங்களுக்கும் புது விஷயம் தான். ஏண்டா அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பகவான் பிரிய இருக்க, சுகபிரம்ம ரிஷி சப்தாகம் பண்றார், வேதவியாசர் உட்காந்து கேட்டுன்னு இருக்காரு, நமக்கு தோணலையே சப்தாகமா பண்ணணும், இது எப்படி நமக்கு விட்டு போச்சு அப்படின்னு யோசிக்கிறோம். சுகபிரம்ம ரிஷி சரியா துவாபரேகத ஆதியிலே பாகவதம் வாசிட்டு இருக்காரு, பாகவத தனியா பாராயணம் பண்ணிட்டு இருக்காரு, பாகவத ரசிச்சு அனுபவிச்சுட்டு இருக்காரு. திவத பாகவதம் ரசமாலயம் முதல்ல பாகவத்தை குடிக்க ஆரம்பிச்சது சுகபிரம்ம ரிஷி தான். அவரே யோசிக்கிறார், அட நான் ஒரு ஏழு நாள் சப்தாகமா பண்ணலாம் நமக்கே தோணலையே அப்படின்னு யோசிக்கிறார். எல்லாரும் அந்த சப்தாகம் முடியும்போது எல்லாரும் பரிசுக்கு தேங்க்ஸ் சொல்றா, பரிசு கேட்கற எதுக்கு எங்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற, சொல்ல வேண்டிய சுகபிரம்ம ரிஷி நான் இல்லப்பா, ஆனா ஏழு நாள் மரணன்ற ஒரு காரணத்தினாலேயே ஏழு நாள்ல பாகவதம் கேட்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னு அப்பதான் பரிசுக்கு புரிஞ்சுதான், ஓ அப்ப பகவான் ஒரு நல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுதான். அப்ப நம்ம லௌகீகமா பல விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த வியாதி நஷ்டம் கவலை பிரச்சனை இதெல்லாம் நம்ம ஒரு நெகட்டிவ் போர்ஸா பார்த்துட்டு இருக்கோம் உலகத்துல. சாதாரணமா இதுதான் உலகத்தினுடைய அபிப்பிராயம். இப்ப ரொம்ப வெயில் வெளில சுட்டு பொசுக்கிறது அப்படின்னு, ரொம்ப குளிர் வந்தாலும் அப்ப பயங்கரமா குளிர்றது அப்படின்னு, நம்மளுடைய தாங்கிற கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படிதான் இருக்கு, அந்த வெயில் அப்படிதான் இருக்கு, அந்த குளிர் அப்படிதான் இருக்கு, அந்த மழை அப்படிதான் இருக்கு. நம்முடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம், தாங்கக்கொள்ளக்கூடிய உடம்பு, இதுல மாற்றம் இருக்கிறதுனால சில விஷயங்கள் அதிகமா பாதிக்கிறது, சில விஷயங்கள் குறைவா பாதிக்கிறது. அது ஒரே ஸ்தினமா தான் இருக்கு. அப்ப நம்ம உலகத்தையும் வாழ்க்கையும் பார்க்க வேண்டிய முறைய மாத்தினா போதும், ரீவிஷன் அப்படின்னு. இப்படித்தான் பார்க்கணும்னு இல்லை, பலவிதமா பாருங்க, பலவிதமா யோசிக்கலாம். பகவான் அவ்வளவாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், பகவான கவனிச்சு பாருங்க, பிரச்சனை எத்தனை விதமா யோசிக்கலாம். சுகபிரமம் சொல்லிட்டு நம்மளும் அதே பாகவதம் கேட்டுட்டே இருக்கும், பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் கேட்டு இருக்கோம். பரிசுத்தி கேட்கிற கேள்விகள் எல்லாம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி வேற வேற சொல்றான், அப்படியே பார்த்துட்டு இருக்கான், அத்தனை விதமா அவன் யோசிக்கிறான். கிருஷ்ணலீலாவா இருக்கட்டும், அவன் கேட்கிறான் ஜெக சிருஷ்டி என்ன, அதற்காக சொல்லி தர சிவபிரம்மன். ரொம்ப ஆர்டரா இருக்கு அவனோட கேள்விகள். பாகவதம் கவனிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆர்டரா வருது. ஜெக சிருஷ்டி எல்லாம் அப்படி கேட்டுட்டே வரும். ஜெக சிருஷ்டிய கேட்டவுடனே பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே அழகா வராக அவதாரம், சுவாயம்பூமனு, துருவத்திருத்தனுடைய ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர, இப்படி சொல்லிட்டே வரும் பொழுது எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் திருத்தந்தே கலையரம் விஷயம் எல்லாம் கேட்டவங்க. அப்ப அவ்வளவுதானா அப்படின்னு பொழுது உடனே ஜடபரத விஷயம் வருது. ஜடபரத அழகா நரகலோக வர்ணனை எல்லாம் பண்ணோம்னா தப்பிக்கிற வழியே இல்லையான்ற அஜாமில விஷயம் வருது. அஜாமில விஷயம் எல்லாம் அப்படியே சொல்லிட்டே வரா. அப்பயே அசுரனுக்கும் தேவனுக்கும் பாகுபாடு அப்படின்ற ருத்ராசுர விஷயம் எல்லாம் வருது. அதேபடி அல்ல, அந்த பகவானுக்கு ஒன்றும் அசுரன் தேவன்ற பாரபட்சம் கிடையாது அப்படின்னு சொல்லுறதுக்கு ப்ரூஃப் பண்றதுக்காகவே பிரகலாத சரித்திரம் வரும். அப்படி ஒவ்வொன்றும் அப்படி அழகா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வரும். வாழ்க்கைய பல விதத்துல பார்க்கணும், பல விதமா வாழ்க்கைய அணுகணும். முக்கியமா ஒரு நிதானம் வேணும். நம்ம வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கும், சந்தோஷமான சம்பவங்களை அப்படியே ஒத்துக்கணும். சில சம்பவங்கள் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாயம் பூசிடும். அப்படி இல்லாம அத நிதானமா ஆலோசனை பண்ணி அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு கிருஷ்ண கிருபைய கண்டுபிடிச்சோம். இந்த ஹைலன் சி கேம்ன்றா இல்லையா, பகவான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறோம். பகவான் மட்டுமே எப்பொழுதுமே அப்படின்னா இந்த ருட்டீன் பகவானுக்கு பிடிக்காது. நம்ம சொல்றேன் ஒரே ருட்டீன் போரிங்கா இருக்கணும், பகவான் விஷயங்கள் பார்த்தோம்னா எதுவுமே ருட்டீனா போரிங்கா கிடையவே கிடையாது. அதனாலதான் காத்தால ராத்திரி தனியா வச்சிருக்கேன். அதுலயும் விடிய காலம் ஒரு மாதிரி, சந்தியா காலம் ஒரு மாதிரி, மழை ஒரு மாதிரி, வெயில் ஒரு மாதிரி, பனி ஒரு மாதிரி. பகவான் நல்ல ரசிகன், அதாவது இத்தனை வெரைட்டியா செடி, இத்தனை வெரைட்டியா பழங்கள் காய்கறிகள் எல்லாம், இத்தனை கலர்ஸ், வானமே பாருங்க, மேகமே பாருங்க, எத்தனை வெரைட்டியா இருக்கு. எல்லாம் பூமியில தான் இருக்கு, ஆனா எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஊருடைய ஸ்வீட்டம் உஷ்ணம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, பழக்க வழக்கங்கள் எத்தனை வித்தியாசமா இருக்கு. அப்ப பகவான் நல்ல ரசிகனா இருந்து சர்ப்ரைஸா எல்லாம் பண்ணிட்டே இருக்க, வாடா காட்டலாம் எல்லாம் ஸ்மூத்தா போகிறதா திடீர்னு ஏதாவது ஒரு பிரேக் போட்டு நிற்கும், என்னடா இது அப்படின்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். ஏடா எல்லாமே பிரச்சனையா வருதுன்னு பார்த்தா திடீர்னு பிரச்சனை சொல்லி விஷயம் ரொம்ப ஸ்மூத்தா போகும். இதுதான் வாழ்க்கை. இப்ப ஸ்மூத்தா போகிறோம் நினைக்கும் போது பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்போ எல்லா பிரச்சனை தான் நினைச்சா பிரச்சனை ஸ்மூத்தா நமக்கு மாதிரி அழகா போயிட்டு. அப்ப பல விதத்துல கிருஷ்ணன் நம்மளுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கான். கிருஷ்ணன் இல்ல, வாழ்க்கையே ஒரு கிருஷ்ணன் இல்ல. பஞ்சபாண்டவர்கள் சரித்திரம் எடுத்து பாருங்க, எல்லாமே கிருஷ்ணன் லீலா வாழ்ந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாறி 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 வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே கிருஷ்ணானுபவம் அப்படின்றது ரொம்ப தெளிவா தீர்மானமா இருக்கு. அப்ப நாமும் அந்த மாதிரி வாழ பழகிக்கும். ஒரு நல்ல ஆனந்தமான விஷயம் நடக்கிறதா, அதுக்குள்ள என்ன கிருஷ்ணலீலா? கிருஷ்ணலீலாவே நிறைய உண்டு. ஹாஸ்ய லீலா, கோபலீலா, அழவிடுற லீலா நிறைய உண்டு. கிருஷ்ணலீலா கோபிகள் விஷயத்தை எடுத்து பாருங்க, சில சமயங்கள் பகவான் அவளோட அழகா சிரிச்சு விளையாடு, அது ஹாஸ்ய லீலா. ஊழலாக ஹாஸ்ய லீலா சொன்ன இல்லையா, பகவான் எப்படி கிளாஸ் பண்ணுவான்னு தெரியாது. இதுவரைக்கும் மாலை என பூனலா போட்டுட்டதே இல்லை, நல்லா தான் இருக்கு. அப்ப பகவான் வரைக்கும் இதான் பார்த்தா சொன்ன இல்லையா, அவனும் பிளான் பண்ணல நானும் பிளான் பண்ணல. இப்ப சோஃபா கொஞ்சம் அகலமா இருந்தா அவன் பாட்டுக்கு சைட்ல வந்தான், நான் பாட்டுக்கு சைட்ல காமிச்சு. அதான் இந்த மாதிரி தான் பகவான் சரியான நம்பூதிரி பிளான் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி பகவத் சங்கல்பம். அப்ப கிருஷ்ணன் பலவிதமாக நம்ம வாழ்க்கையில பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. அத நாம புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகா கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கான் அப்படின்றத பிரத்யக்ஷமா உணர முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு அவங்க எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், பிரத்யக்ஷமா தெரியலையே, பிரத்யக்ஷமா புரியலையே. அந்த பிரத்யக்ஷமா புரியணும், பிரத்யக்ஷமா உணரணும் அப்படின்னா நிறைய நாம ஜபம், நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே மகாத்மாக்கள் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். அவ வாழ்க்கை அப்படி நடந்தது, அந்த சமயத்தை அவன் எப்படி நடந்துட்டா, சரி அப்ப அந்த மாதிரி நம்ம நடந்து பார்க்கணும். வெண்ணாகம் அப்படின்னா அவளுக்கு கிடைச்சா போல ஒரு அனுபவம் நமக்கும் கிடைக்கும். அதுதான் அதிசயம், அந்த அனுபவங்களுக்கு தான். அதனாலதான் ராமாயணம் பாகவதம் எல்லாம் வசத்தின்னு சொல்றோம்னா அது எதுவுமே பொய் கிடையாது. இப்போ ஒரு அவமானம்னு எடுத்து வச்சுக்கோங்களேன், பரதனை நினைச்சுக்கோங்க, அவ்வளவு அவமானப்பட்டான், ஆனா அவ்வளவு நிதானமா இருந்தான் 14 வருஷம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் பரதன் 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 பரதன்னு கொண்டாடி இருக்கும். ராமனுக்கு எத்தனை பெருமை உண்டோ அதற்கு சமமான ஒரு பெருமை ராமாயணத்து யாருக்குன்னா பரதனுக்கு தான். லக்ஷ்மணன் சத்ருகனுக்கு கூட கிடையாது. நிறைய பேருக்கு அந்த பரதன்ற பேர்லயே ஒரு பிரீத்தி உண்டு. ராமனை ராமன்னா தெய்வம், பரதன்னா உத்தம புருஷன் அப்படின்னு. அப்ப நம்ம வாழ்க்கையில கிருஷ்ணன் விளையாடி இருக்கான், இது தீர்மானமா நம்புங்க. இன்னைக்கு காத்தால எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பல விஷயங்களை கிருஷ்ணன் பண்ணியிருக்கான், பல விஷயங்களை கிருஷ்ணன் பண்ணிட்டுருக்கான், பல விஷயங்களை கிருஷ்ணன் பண்ண போறான். எதையுமே நீங்க உங்க கையில எடுத்துக்காதீங்க, எதையுமே நீங்க உங்க தலையில எடுத்துக்காதீங்க. தலையில எடுத்துக்கணும்னு ஒன்னே ஒண்ணுதான், கிருஷ்ணன் பண்றான், கிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ணன் பண்ணுவான். அதான் அப்ப பகவான் அவ்வளவு அழகா பலவிதமான லீலைகள் பண்ணிட்டு இருக்க. பல சந்தர்ப்பங்கள் நம்ம எமோஷனலா சில காரியங்கள் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் பண்ணிருக்க வேண்டாமே, இது பண்ணிருக்கலாமே, இப்படி எல்லாமே நிறைய யோசிக்கணும். எதுவாக அவனா இருக்கணும், அது சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ பாபமோ புண்ணியம், அது எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுக்க பழகிக்கணும். அப்படி பண்ணிட்டு எழுதிக்கோங்களேன், தானாவே அதிலிருந்தும் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சு. இதெல்லாம் தான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. நான் வந்து நினைச்சேன் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சுட்டு வேற வழியில போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கணும், இதுதான் இந்த சப்ஜெக்ட். நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம தான் அடுத்த வாழ்க்கை நடந்துக்கணும் சொல்லிட்டு இருக்கோம். அது ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏதோ அனுபவம் அப்படின்ட்டு அனுபவம்ன்றது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் உலகத்துல வாழறதுக்கான விஷயம், இதுதான் பிரச்சனை. நம்மள பொறுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா உலகத்துல வாழ வேண்டிய முறை, இப்படி பண்ணா பிரச்சனை, அப்படி பண்ணா பிரச்சனை இல்லை. பக்தாளுடைய வார்த்தை அனுபவம்ன்றது வேற, பகவத் அனுபவம். நம்ம உலகத்துல வாழ வேண்டிய முறையே அனுபவம்னு சொல்றோம். உலகத்துல வாழ்க்கையில பகவானுடைய அனுபவத்தை அனுபவிக்கிறத அனுபவம்னு சொல்றோம். ஒரே விஷயம்தான், நம்ம பார்க்கிற முறை வேற, பாகவதர்கள் பார்க்கிற முறை வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெயில் காலம்னா ரொம்ப வெயிருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும், டீஹைட்ரேஷன் ஆகும், வெயில் அலையக்கூடாது. இதெல்லாம் நம்ம சாதாரணமா லௌகீகமா பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். அனுபவத்தை சொல்ற மழையில புது மழை நனையப்படாது, ஒரே வைரஸ் பரவும், இப்படிலாம் லௌகீகமா சொல்லணும். ஆனா அந்த வெயில நிறைய மகாத்மாக்கள்லாம் பஞ்சாக்னி வித்தைன்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து தபசு பண்ற, கொற்ற மழையில நனைஞ்சுண்டு தபசு பண்ற, கொற்ற மழையில பகவானுடைய கோவிலுக்கு போற. அப்ப இந்த அனுபவங்கள் பகவத் அனுபவமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த டாலர் எக்ஸ்சேஞ்ச், அந்தந்த ஊரோட பணத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லையா, கரன்சி எல்லாம். அந்த மாதிரி இந்த ஜென்மா இருக்கு அப்படின்னா, நம்ம பிராரப்தத்தினாலே நடக்கக்கூடிய சம்பவங்களை பகவத் அனுகிரகமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இவ்வளவுதான். எப்படிமா எத் பவதி பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிராத்யம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி தத் பாதா நிச்சலா பக்தி அஸ்து பாதாம்போஜ யுகர் அம்பழகா சொல்ற, நிச்சலா பக்தி அஸ்து ரசிகராஜா சொல்றா. உடைய திருவடியிலே நிச்சலமான பக்தி வேணும் அப்படின்னு சொல்ல, என்ன வரதோ அப்படியே வாங்கிக்கோங்கோ, அது அப்படியே கிருஷ்ணானுபவமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதான் இன்னிலேருந்து அதான் எப்பவும் காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும், தூக்கத்தை கிடைக்கிற வரைக்கும், எதுவாக வேணா இருக்கட்டும், அது அப்படியே இப்படி வாங்கிட்டு பிராரப்தத்துக்கிட்ட வாங்கிக்கணும். கிருஷ்ணான்னு அவங்ககிட்ட கொடுக்கணும், கிருஷ்ணானுபவத்தை. இந்த பழைய பேப்பர் காரங்கிட்டலாம் பேப்பர் காலி புத்தி எல்லாம் போட்டு பால் கடர்லாம் போட்டு பைசாவா வாங்கிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிராரப்த கர்மாவினாலே நமக்கு சம்பவிக்கக்கூடிய விஷயங்களை கிருஷ்ணானுபவமாக மாற்றிக்கொள்ளும். இதுதான் ரகசியம். அப்படி மாற்றினுடைய அப்படின்னா அது ஒரு பலம் கொடுத்து, அதுதான் முக்கியம். காயேன வாசாம் மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா ஹிருதே ஸ்வபாவா கரோமியஸ்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. அதான் சொல்ல, இப்ப ராத்திரி ஒழுங்கா தூங்கலை வச்சுக்கோங்களேன், அது பகல்ல தூங்கி காம்பன்சேட் பண்றோம் இல்லையா. இப்ப காத்தால ஒழுங்கா டிஃபன் சாப்பிடலே வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரெண்டு தடவை காஃபியோ டீயோ எல்லாம் குடிச்சு அதை காம்பண்ட் ரைட்டா கரெக்டா அப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் பார்த்தால. அது போல இந்த ஒவ்வொன்றத்தையும் இப்படி காம்பன்சேட் பண்ணி கிருஷ்ணானுபவத்தை ரொப்பி வச்சுடணும் மனசுலையும் உடம்புலையும் வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், எந்த காரியங்கள் பண்ணாலும் ஒரு நிதானம் இருக்கும், எல்லா காரியத்திலையுமே ஒரு கிருஷ்ணானுபவம் கிடைக்கும். இந்த நிமிஷத்திலிருந்து நமக்கு நடந்த விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள், நடக்க போற விஷயங்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணானுபவமா மாத்திக்கப்படும். சரியா? கிருஷ்ண இன்னிலேயே ஒரே வேலை தான் நமக்கு, எல்லாத்தையும் கிருஷ்ணானுபவமா மாத்திக்கப்படும். அது சரி தப்பு, பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், வியாதி ஆரோக்கியம், ஆனந்தம் துக்கம், பிரச்சனை தீர்வு, எதுவா வேணா இருக்கட்டும், கிருஷ்ணானுபவமாக சம்பாதிக்கணும். கிருஷ்ணானுபவமாகவே சம்பாதிக்கணும். எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும், ஆனா அந்த பணத்தை கொண்டு என்ன பண்றோம், அவாளுடைய சேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். பாம்பேலாம் பார்த்தோம்னா அந்த கச்சராவாலா இருந்தா, அவ நம்மள்ட வாங்கிட்டு போறது குப்பை தான். ஆனா ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இன்னிலிருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ, என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ எல்லாத்தையுமே கிருஷ்ணானுபவமா மாத்திக்க போகுது. சரியா? ஒரு ரெண்டு நிமிஷம் நாமஜபம் பண்ணும். இவ்வளவு நாள் வாழ்க்கையில நடந்தது, இத்தனை ஜென்மாவா நடந்தது, ஆதியிலிருந்து ஆதி மூலமே அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி எந்த ஆதியில் ஆரம்பிச்சோமோ அந்த ஆதியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே அப்படியே பகவான் கிட்ட கொடுக்க போறோம், கிருஷ்ணானுபவமா வாங்கிக்க போறோம். அதான் காயின வாசம் மனசேந்திரியம். அது ரெண்டு நிமிஷம் அப்படியே ஒரு நாமஜபம் பண்ணி நீங்க பெருசா ஒவ்வொன்றும் யோசிக்க வேண்டாம். இது அது கிருஷ்ணா, இந்த நிமிஷம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேனோ அத்தனையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். இது எல்லாத்துலயும் நமக்கு ஒரு கர்மா இருக்கு, பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மான்னு இருக்கு. இது எல்லாத்தையும் வாங்கிட்ட கொடுக்கணும்பா, எல்லாத்தையும் வாங்கிக்கோ. இந்த உண்டியில சேர்க்கணும் தெரியுமா, அஞ்சு காசு, ஒரு ரூபாய், பத்து ரூபாய் அப்படி சேர்க்கிற மாதிரி எல்லா உண்டியிலையும் எடுத்து போட்டு உடச்சு உங்ககிட்ட கொடுக்கறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ எனக்கு தர வேண்டியது கிருஷ்ணானுபவம். பழைய நோட்டு, செல்லாத நோட்டுலாம் வந்து பேங்க்ல கொடுத்தா புது நோட்டா இருக்கும், பாதி கிஞ்சி நோட்டுல அழிக்கான நோட்டுல. அந்த மாதிரி எல்லாத்தையும் கிருஷ்ணன் கிட்ட கொடுக்க போறோம், கொடுத்துட்டு கிருஷ்ணானுபவத்தை வாங்கிட்டு போறோம். அதுக்கு ரெண்டு நிமிஷம் நாம ஜபம் பண்ணும். சரியா? மானசீகமா கொடுங்கோ, உள்ளுக்குள்ள உணர முடியும் அப்படியே அந்த கிருஷ்ணானுபவம் உங்க ஹதயத்துல அப்படியே ஒரு சமாதானம் தர்றத நீங்க உணரப்படுது. இது வந்து ஒரு மாயாஜால மந்திர தந்திர வித்தைகள் நான் வெள்ளேன் குஸ்தான் அப்படின்னா பண்ணலாம் போறது, அதானா உள்ளே வரப்போ, உள்ளுக்குள்ளேயே பகவான் இருக்கா. அவனிடத்திலே நீங்க ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும் பொழுது இது எல்லாமே அவன் சீகரிக்கிறான். அவன் அப்படியே உள்ளுக்குள்ளேந்து திரும்பியும் தன்னுடைய எல்லாத்தையுமே கொடுத்துருவான். எதுவுமே வெளியில நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்க கிருஷ்ணன் கிட்ட நீங்க பேச பொருள், நீங்க கொடுக்க பொருள், நீங்க வாங்கிக்க பொருள், அவ்வளவுதான். இந்த வெளியில இருக்க யாருக்கும் ஒன்றும் தெரிய போறது, பாவமா சரியா புண்ணியமா சரியா முழுசா என்ன உங்களுக்கே தெரியாது. ஓரளவு உங்க மனதை பாதிச்ச விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இத்தனையும் அப்படியே சுவாமி இடத்த கொடுத்துட்டு அப்படியே கிருஷ்ணானுபவத்தை வாங்கிக்க போறோம். Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe Krishna, Krishna Radhe, Radhe Krishna, Krishna Radhe. கிருஷ்ண ராதே ராதே கிருஷ்ண என்னத்தை கொடுக்கணும் என்னத்தை வாங்கிக்கணும், நிறைய அனுபவங்கள். பாகவதன் ஆரம்பம் எண்பத்துல ஸ்ரீமத் பாகவதம் வருது. பகவத் சங்கல்பம் ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா வேதவியாசம் ஆச்சரியமான வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்றோம். விஷ்ணுவுடைய அவதாரமா அவரை சொல்றோம், அவதார புருஷன். அவதார புருஷனா இருந்தாலும் கூட கவனிச்சு பாருங்கோ, அவர் மனசுலையும் சஞ்சலம் அப்படின்றது வந்துடும். அவர் மனசுலையும் ஒரு குழப்பம் ஒரு கவலை அப்படின்றது வரும். அப்பதான் நமக்கும் கவலை குழப்பம் வர்றதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம், அவதார புருஷாலுக்கே வரும். அப்ப இன்னொன்னு, அவதார புருஷா ரேஞ்சுக்கு நம்மளாலையும் போக முடியும்னு அர்த்தம். அவளுக்கும் கவலை குழப்பம் இருக்கு, நமக்கும் நிறைய இருக்கு இல்லையா, அதனால அது மாறி. இந்த வேதவியாக அவ்வளவு அழகா வேதம் எல்லாம் பிரிச்சாச்சு, மகாபாரதம் எல்லாம் எழுதியாச்சு, அவர் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வர. பகவத் சங்கல்பத்தினாலதான் மகாபாரதம் எழுதுறார். ஆனா எழுதியாச்சு, எல்லாருக்கும் பிரசாதம் எல்லாம் பண்ணியாச்சு. அப்ப கூட ஒரு பூர்த்தி ஒரு திருப்தி வரல. வாழ்க்கை எவ்வளவு வாழ்ந்திருக்கும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு. பகவான் என்ன பண்றான், ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் அடுத்த ஸ்டேஜ் எடுத்துட்டு போறான். இந்த விஷயத்துல இவ்வளவுதான், அதுக்கடுத்த ஸ்டேஜ், அதுக்கடுத்த ஸ்டேஜ், அதுக்கடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு. மனுஷ வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஒரு பலம், ஆனா அதான் பலகீனம் வச்சுக்கோங்களேன். இந்த அதிருப்தி அப்படின்னு ஒரே விஷயத்துல அப்படி தபாதான் திருப்தி அடைஞ்சிருமா, இதுக்கு அடுத்து என்ன, இதுக்கு அடுத்து என்ன, இதுக்கு அடுத்து என்ன, இதுக்கு அடுத்து என்ன, இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு தாண்டி போயாச்சு. எவ்வளவுதான் திருப்தி இல்ல, அப்ப எனக்குள்ள இருக்கிற அவன் அடைஞ்சாதான் திருப்தி. நான் வெள்ள எவ்வளவு எத்தனை பிரயத்தனம் பெற்றாலும் எத்தனை அனுபவிச்சாலும் என்னுடையதான திருப்தி வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனாலதான் ரமணா மகர்ஷி சும்மா இருக்கு. நீ எவ்வளவோ என்னெல்லாம் பண்ணாலும் வெள்ளையும் திருப்தி வரப்போகுது, உனக்குள்ளே தான் திருப்தி வரப்போகுது. அப்ப வேதவியாச பாசம் மனசுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. இப்படி யோசிக்கிறார், பகவத் தியானம் பண்றார், கன்ஃபார்மா ஒண்ணு தெரிஞ்செடுத்து தன் மனசுல சமாதானம் இல்லை. நமக்கு தெரியறது மனசுல சமாதானம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், சமாதானம் இல்லைன்னு என்னமோ தெரியல, மனசே தெரியல, என்னமோ தெரியல, மனசு சமாதானமா இல்லை அப்படின்னு போது இப்படி இத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வேலை இதுதான், என்னமோ திறந்து காதல ஒரு மாதிரி இருக்கு, மூடே சரியில்லை, மூடாஃபா இருக்கு, இப்படி நிறைய நம்ம உள்ளுக்குள்ள அப்படி நம்மள தோண்டி திரும்பிட்டே இருக்கும். நம்ம பேரவியாசம் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, இப்படி பார்த்தா சமாதானம் இல்லை. சரி, உடனே அழகா பகவத் தியானம் பண்ணி பகவன் நாம சொல்ல பண்ண ஆரம்பிச்சா, கிருஷ்ணா என் மனசுல இப்ப சமாதானம் இல்லைன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு எமோஷனல் ஃபீலிங். சமாதானம் இல்லைன்றது ஒரு எமோஷனல் ஃபீலிங். வேதவியாசர் என்ன பண்றா, இந்த சமாதானம் இல்லைன்னு ஒரு பாவம் இருக்கு பாருங்கோ, அந்த பாவத்தை அந்த அனுபவத்தை உள்ள ஒரு மாதிரி அநீதியா இருக்கு இல்லையா, அந்த அநீதி அனுபவத்தை கிருஷ்ணான்னு கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ற, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோகே பிரத்யாசயச்சதி, நிவேதனம் பண்ணணும். நீங்க உங்களுக்காக வச்சுட்டு இருக்க வரைக்கும், நீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்க வரைக்கும் அதனால நிறைய கஷ்டம் வரும். கிருஷ்ணனுக்கு கொடுத்தாச்சுன்னா அதுக்கு ஒரு தனி விலை உண்டு. இப்ப பகவானுக்கு கோவில்ல மாலை எடுத்துட்டு போகணும், நீங்க அந்த மாலையை கழுத்த போட்டுட்டு போங்களேன், உங்களை பார்த்து எல்லாரும் சிரிப்பா, பைத்தியம் பைத்த மாலையெல்லாம் கூட நிறைய இருக்கு அப்படின்னு. அதை கோவில்ல கொண்டு கொடுத்துட்டே வச்சுக்கோங்களேன், அழகா வாங்கி பெருமாளுக்கு சாத்துவோம். எல்லாரும் பாப்பாச்சு, அவ்வளவு அழகான மாலை பெருமாளுக்கு சாத்திருக்கா. நம்ம கழுத்து போட்டு போனோம்னா நமக்கு அசிங்கம், கேவலம், நமக்கு வெக்கமா இருக்கு, எல்லாரும் பைத்திய மாதிரி வந்திருக்காளுங்களா. அதே அதே மாதிரி சுவாமிகிட்ட கொடுத்து வச்சுக்கோங்களேன், அது பிரசாதம் ஆயிடுறது, ஆர்த்தி காத்தா ஒரு விசேஷ மரியாதை கிடைச்சிடும். எதுவுமே நீங்க வச்சுருக்க வரைக்கும் பிரச்சனை, அவன்கிட்ட கொடுத்தாச்சுன்னா மரியாதை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். நீங்க வச்சுட்டு இருந்தா பிரச்சனை, அவங்கிட்ட கொடுத்தாச்சுன்னா மரியாதை, அது முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பேர் அது நல்லதோ கெட்டதோ நீங்க வச்சுருந்தா அதுக்கு கஷ்டம், அதுக்கு வந்து அதனுடைய கிரேடு குறைஞ்சு போயிடும். சத்யா ரோஜாப்பூ அழகா இருக்கும், நல்ல வாசனை உண்டு. நம்ம கழுத்துல போடணும்னு வச்சுக்கல, ரோஜாப்பூக்கும் அசிங்கம், நமக்கும் அசிங்கம். கிருஷ்ணன் கழுத்து கேட்டுனா ரோஜாவுக்கும் கிரேடு ஜாஸ்தி ஆகுறது, நமக்கும் கேடு ஜாஸ்தி ஆகும். இவ்வளவுதான் ரகசியம், எல்லாமே அவ்வளவுதான் வாஸ்தவம். அதனாலதான் வசதி. அதனால வேதவியாசம் என்ன பண்ணா, இந்த மனசுல ஒரு நெகட்டிவ் ஃபீலிங், அது மாதிரி ஒரு அதிருப்தி, உடனே பகவத் தியானம் பண்ற, தியானம் பண்ணி கிருஷ்ணா இந்த ஹதயத்துல ஒரு அதிருப்தி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. இந்த அதிருப்திய நான் உன்கிட்ட தரேன், இது எதனால வந்ததுன்னு எனக்கு கண்டுபிடிக்க செய்யல. அதிருப்தி வந்துடுச்சுன்னு சொல்லிருக்கோம், இந்த விஷயத்தினால அதிருப்தி, அதனால அதிருப்தி இல்ல. இது அதிருப்தி உள்ளுக்குள்ள அப்படின்னு நினைஞ்சு பார்த்தோம்னா நம்மளுடைய இயலாமை தான், நம்மளால ஒத்துக்கொள்ள முடியல, நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல, நம்மளால அதை கடந்து வெளில வர முடியல, அதான் அதிருப்தி. நம்மளால அதை ஜெயிக்க முடியல, அப்பதான் அதிருப்தி வரும். என்னுடைய அதிருப்திக்கு ஒண்ணு விஷயமே கிடையாது. உடனே வேதவியாசர் மகாபாரதத்துல அப்படி சமர்ப்பணம் பண்ணார், அந்த அதிருப்தி அதிருப்தியை சமர்ப்பணம் என்று அவர் பாட்டுக்கு நாமகம் பண்றார். கிருஷ்ணா இந்த அந்த அதிருப்தி அவன்கிட்ட கொடுத்து உனக்கு நிவேதனம் பண்றேன் அப்படின்னு மானசீகமா அவர் தன் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவான தியானம் பண்ணிட்டு அந்த அதிருப்தியை அப்படியே பகவானுக்கு நிவேதனம் பண்றார். அப்படி நிவேதனம் பண்ணினாரோ இல்லையோ, உடனே ஆச்சரியமா நாரத மகிழ்ச்சி வந்துட்டார். குருவாயூர்லாம் போனது வச்சுக்கோங்களேன், இந்த பகவானுக்கு துலாபாரம் கொடுக்கும், பல வஸ்துக்களுக்கு விலையே கிடையாது, பார்த்தா சிரிப்பா இல்லாம கொண்டு கொடுப்பா அப்படின்னு. இந்த மாதிரி யாரா வரா, ஒரு கிலோ தேங்காய் மட்டையை கொண்டு கொடுத்து உங்களுக்காக பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு, எவ்வளவு கேவலமா இருக்கும், அதுக்கு ஒரு விலை கிடையாது. இதே குருவாயூர் கொடுத்தா நான் அவங்க குருவாயூர் கொடுத்துருக்கேன், கண்ணில் தொட்டு ஒத்திக்கணும். அதை பார்த்தா நமக்கு என்னோட பரவாயில்ல, நம்ம ரேஞ்சுக்கு ஒரு நிவேதனம் பண்ண முடியும். குருவாயூர் பண்ணுக்கு குந்துமணியும் கொடுக்கலாம், தேங்காய் மட்டையும் கொடுக்கலாம், ஏத்தம்பழத்தையும் கொடுக்கலாம், சர்க்கரையை கொடுக்கலாம், வெள்ளத்தை கொடுக்கலாம், டயபிட்டிஸ் கூட குருவாயூருக்கு சர்க்கரையை கொடுக்கலாம், வீட்டுக்கு பிரச்சனை கிடையாது. பாருங்க உள்ள சாப்பிட்டா பிரச்சனை, குருவாயூருக்கு கொடுத்தா நான் நிவேதனம் வாழ்றது, அதான் அதுதான் அதிசயம். நமக்கு ஆகாத விஷயத்த கூட தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ். இதெல்லாம் தான் சுவாமியோட ஒரு பெரிய, பகவான் 100% பாசிட்டிவ், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அதனாலதான் காசியில போய் எதையான விடுறோம் அப்படின்னா விடல, அவங்கிட்ட கொடுக்கணும், நம்ம எல்லாரும் விடுறோம் நினைச்சதுனாலதான் பிரச்சனையே. விட்டுட்டேன் 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 விடப்படாது, அவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்கிட்ட கொடுத்துட்டேன். அப்ப அவங்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அது விசேஷம், நான் அவனுக்காக கொடுத்துட்டேன். எப்படியே ஒரு வஸ்து நன்னா இருக்கு, அம்மா சாப்பிட்டு இருக்கா பிடிச்சிருக்கு, குழந்தை வந்திருக்கு, அம்மா எனக்கு தாமா அப்படின்னா உடனே தான் சாப்பிட விட்டு வந்தாரா குழந்தை, இன்னும் ரெண்டு வச்சிருக்கா, அதுக்கு பிடிக்கணும் ரெண்டு வச்சு நீயே சாப்பிடு அப்படின்றான். நீ சாப்பிட உனக்கு பிடிக்கணும் இல்ல, அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கொடுத்துட்டேன். அப்ப தான் சாப்பிடுறது நாட்கள் வரைக்கும் தான் ருச்சி, குழந்தைக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஹிருதயம் ஆயுசு முழுக்க ருச்சி, ஆயுசு முழுக்க அப்பா நீ குழந்தை கொடுக்க எவ்வளவு என்ஜாய் பண்ணு, அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவோம். நம்ம ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டோம்னா நீ சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது, திருப்பி சாப்பிடலாம்னு தான் தோணும். ஆனா நம்ம ரெண்டு பிஸ்கெட் சாப்பிடும் போதெல்லாம் பின்னாடி எப்ப சாப்பிட்டாலுமே அந்த குழந்தை சாப்பிட்டது, அந்த குழந்தை சாப்பிட்டதே அந்த குழந்தை ஸ்மரணம். அதனால காசியில போய் விடல, பகவானுக்கு கொடுத்துட்டு வந்துருக்கோம். இது ஆதி காலத்துல இருந்து பகவானுக்கு கொடுத்தவர்கள்லாம் பல விஷயம் என்ன இருந்தா எல்லாம் விவரத்தாக ஆரம்பிச்சு விட்டுட்டு பெரிய தியாகம் பண்ண தூக்கத்தை விட வேண்டியதான், அதெல்லாம் விடுறது இல்லையே. அப்ப சுவாமிக்கு நிவேதம், எந்த ஒரு விஷயத்துமே இது நல்லது இது கெட்டது அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க, இதை பகவானுக்கு கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க. அதுவும் மனசுல நிறைய எமோஷனல் வேல்யூஸ் நமக்கு வந்துட்டே இருக்கு, ஒரு பேலன்ஸாவே இல்லை நம்ம மனசுல. காலையிலே பார்த்தோம்னா இந்த எமோஷனல் லெவல் வந்து இந்த ஏறி இறங்கிட்டு இருக்கு. நமக்கு பிடிச்சவா அப்படின்னா அதோட லெவல் ஒரு மாதிரி இருக்கு, பிடிக்காததா அப்படின்னா அது பெருசா ஒரு ஒரு கரெக்டா ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்ல நின்றுடும், ஒரு லெவலுக்கு மேல அதை போய் நம்ம பட்டுக்க மாட்டோம். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டதா அப்படின்னு பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மைல் போகிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். அந்த எமோஷனல் லெவல் இருக்கு பாருங்க, இது அப்படியே சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட பழகிக்கணும். இந்த மனசனுடைய எமோஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், தானாகவே உங்க மனசு எவ்வளவு சமத்துன்னு உங்களுக்கு புரியும். உங்க எமோஷனல் நம்ம வச்சுட்டு இருக்க வரைக்கும் அதை நம்மளை படுத்துறது. இது கிருஷ்ணகிட்ட கொடுக்கும்போது அது அழகா ஒரு லெவல மெயின்டைன் பண்ணிடும், ஜம்மன் அப்படி அப்பாடா அப்படின்னு. வேதவியாசர் அப்படி கொடுத்துட்டார் அந்த மனசுக்குள்ள இருக்க அதிருப்தி அப்படின்ற ஒரு அனுபவத்தை. கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, நாரத மகரிஷி வந்துட்டான். இவர் போய் கேட்கல சுவாமி கிட்ட, எனக்கு இதை சரி பண்ணு, இப்படி பண்ணு, ஒண்ணுமே. அதுதான் ரொம்ப அதிசயம். பாகவதம் ஏன்ட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா, எல்லாமே மைண்டோட டீலிங், அவ்வளவுதான். வெளில யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீங்க யார்கிட்டயுமே காட்டிக்க வேண்டாம். உங்க எமோஷனல் லெவலையோ உங்க மனசனுடைய தாக்கத்தையோ நீங்க வெளியில போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சீக்கிரமான ஒரு விஷயம் பாகவதம், பரம முக்கியம். அதனாலதான் பாகவதம் வாசிச்சாலோ கேட்டாலோ ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ஃபீலிங் இருக்கும். எனக்கு 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 ஆமா எனக்கு என்னன்னா, ரொம்ப குஹ்யமான விஷயம். ஒரு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒரு சங்கேத பாஷை. அவனுக்கு மட்டும்தான் புரியும், நமக்கு மட்டும்தான் உணர முடியும். இது அடுத்த ஒரு அளவுக்கு உணர முடியாது. வசிக்கிறது சாப்பிடறோம், சில பேர் கடன் எப்படி சாப்பிடறோம்னா ஒண்ணுமே சாப்பிடலையே அப்படின்னு, இதெல்லாம் ஒரே பத்தி வைக்கிறோம். ஆனா அவாவாளுக்கு பசி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சாப்பிட்டுக்கோ, குறைவா ஒண்ணும் அதிகமா சாப்பிடல. சில பேர் நல்லா இருக்கு, குழம்பு கிளம்பி விட்டுக்கோங்க, இல்ல போதும். நம்ம இப்பதான் ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் கல்யாணத்தை பந்தியில, அவா காலையில சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பாரு. அவள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் சாப்பிடுவா. நம்ம வெளில போனோம், சில மரியாதைகளை சாப்பிடணும் உட்காந்து, நம்ம வேலை தொட்டு அப்படி சாப்பிட்டு போகுது. பக்கத்து இருக்கா நல்ல பசியோட இருக்கா, ஜோரா சாப்பிடுவான். அவள் பாப்பா என்ன ஒண்ணுமே சாப்பிடலையே நடக்கும், முன்னாடி இப்படி காணாத கண்ட மாதிரி சாப்பிடறாங்க நடக்கும். பட் அவாவாளுடைய பசி லெவல் அவாவாளுக்கு தெரியும். அந்த மாதிரி பாகவதம் எப்படின்னா, நம்மளுடைய எமோஷன் லெவல் நமக்கும் பகவானுக்கும் உள்ள ஸ்ட்ரெயிட் டீலிங். இன்டர்மீடியட் யாருமே கிடையாது. பைபாஸ் யாருன்னா குரு மட்டும் இருக்காரு, ஒரு வழியா இருக்காரு, அவ்வளவுதான். குரு கூட ஒரு பாலம், ஒரு சேது, அவ்வளவுதான். ராம் சேது மாதிரி பாகவதம் ஒரு சேது, பகவானுக்கும் நமக்கும் உள்ள ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்றது. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அதான் பாகவதம். உனக்கு எனக்கு பர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை கன்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் பாகவதம். அப்ப இவர் இந்த எமோஷனல் அந்த அனுபவத்தை அதிருப்திய நன்னா கவனிச்சு பாருங்க. ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்லை, எதுவுமே கிடையாது. இவர் மனசுல உண்டான ஒரு அனுபவம், அது ஏன் வந்ததுன்னு தெரியல அவருக்கு. அவர் ஒரு தப்பு பண்ணி வந்ததா எப்படி இருந்தா, அவருக்கு ஒரு அதிருப்தி, அவருக்கு அதை மட்டும் ஃபீல் பண்ண முடியல. இப்ப நமக்கே உடம்பு முடியல வச்சுக்கோங்களேன், இங்க வலிக்கிறது ஃபீல் பண்ண முடியாது, ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு நமக்கு தெரியாது. டாக்டர் கிட்ட போனா இதனால, இப்ப நான் டாக்டர் கிட்ட போனேன், டாக்டர் உடம்புல வரணும்னு அவங்க கை வலிக்கிறது அப்படின்னு, அவரு சொன்ன கால் வலிக்கிறேன், இடுப்புல வரேன், இல்ல சார் இடுப்புல வலியே இல்லை, காலில் மட்டும்தான் வலி அப்படின்னு. டாக்டர் கால் வலிக்கு காரணமே இடுப்புதான் அப்படின்னு. அவனால வரைக்கும் கால் வலிக்கு காரணம் சார், நான் காலுக்கு பிரச்சனை சார். ஆனா டாக்டர் சொன்ன காலுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க இடுப்புதான் பிரச்சனை அப்படின்னு. அப்பதான் புரியும், எங்கேயோ காரணம், எங்கேயோ எஃபெக்ட் ஆகுது. காரணத்துக்கும் நமக்கு நடக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாத்திரம்னா இடுப்பு வலிக்கு காரணம் எங்கேயோ இருக்கு, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஆச்சரியமா இருந்தா, நீ கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒருத்தர் மேல இந்த மாதிரி கழுத்து வலிக்காம வந்திருந்தா, நான் அதெல்லாம் அழகா ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிருக்கோம், ரெண்டு நிறைய பேர் உட்காந்துருந்தோம், அவர்கிட்ட சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நான் கேட்டேன். சொன்னார், எனக்கு சொன்னா எனக்கு இதே மாதிரிதான் கழுத்து வலி இருக்கு. சரி, என்ன கழுத்து வலினா காரணம் சொன்னாங்க, இல்ல ரொம்ப டென்ஷன் ஆனதுனால, மைண்ட் ரொம்ப டென்ஷன் ஆனதுனால நரம்பெல்லாம் இறுகி வலிக்கிறது அப்படின்னு, நரம்பெல்லாம் ஸ்டிஃப் ஆயிருக்கு அதனால வலி. அப்புறம் எனக்கு அதே வழிதான், அவசரம் அவங்களுக்கு வேற வழி அப்படின்னா, காரணம் வேற. அனுபவம் வலி ஒரே மாதிரி இருந்தா கூட காரணம் வேற. அந்த மாதிரி காரணங்கள் என்னவானா இருக்கட்டும், அத பகவான் கிட்ட கொடுக்கறது அப்படின்னு வச்சுக்கோங்க. வேதவியாசர் கொடுத்துட்டார் கிருஷ்ணா, இந்த மாதிரி மனசுல ஒரு அதிருப்தி அப்படின்னு கொடுத்துட்டார். கொடுத்த உடனேயே நாரதர் வந்தா, நாரதரை சேவிச்சா, நாரதர் அழகா விஷயங்கள்லாம் சொன்னா, பாகவதம் எழுது அப்படின்னு. இப்ப மகாபாரதம் வேஸ்டா அப்படி அர்த்தம் வந்துடுது இல்லையா? இப்ப மகாபாரதம் வேஸ்ட் இல்ல, அவருக்கு அந்த லெவலுக்கு மகாபாரதம் ஓகே. அடுத்த லெவல் வேதவியாசர் போயிட்டார். அடுத்த லெவல் வேதவியாசர் போனதுக்கு என்னன்னு அவருக்கு தெரியல, கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் சொல்லிட்டார் கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணன் ஆள் அனுப்பிட்டான். பசங்களுக்கு என்ன லெவல் உண்டு, அந்த லெவல் ஆறாதுன்னா ஆறாவது. அந்த லெவல் அவளுக்கு தெரியறது இல்லை. அப்ப அதே லெவல்ல தான் இருக்கு. நம்ம சொல்லுங்க, நீ பெரியவன் ஆயாச்சு, நீ பிக் பாய் ஆயாச்சு, நம்ம சொல்றோம் இல்லையா? சமயத்தை டாக்டர்கிட்ட போனோம்னா நல்லா உடம்பே முடியலன்னா, அது உடம்பும் ஒரு மிஷின் தான் பாவம், அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதானே பறந்து அப்படின்ற நமக்கு தெரிய மாட்டேன். மனசு அப்படியே அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். டாக்டர் இது வரைக்கும் இருக்கவே பெரிய பாக்கியம் அப்படின்னு. அப்ப நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இல்லையா. அதுபோல வேதவியாசருக்கு மகாபாரதம் எழுதுறதுக்கான ஒரு லெவல் வந்தாச்சு முடிச்சாச்சு. இப்ப அவர் அடுத்த லெவல் போகணும். இவர் மகாபாரதம் எழுதி திருப்தி ஆகிட்டு உட்காந்துட்டார். பகவான் பதன் எப்படியோ உட்காந்துட்டான். இவனுக்கு அடுத்த ஒரு அனுபவம் இருக்கு, அவருக்கே தெரியல. நல்லா கவனிச்சுருவாங்களோ, அவருக்கு அடுத்த பாகவதம்ன்ற ஒரு அனுபவத்தை பத்தி அவர் யோசிக்க கூட இல்லை. ஆனா அந்தர்யாமியா இருக்கிற பகவான் ஒரு அதிருப்தியை கொடுத்து இவரை யோசிக்க வச்சு, தியானம் பண்ண வச்சு, தானாகவே நாரதரை வர வச்சு பாகவதம் எழுது அப்படின்னு தூண்டிட்டான். அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்காகத்தான் பல விஷயங்கள் நடக்கிறது. நான் கூட அந்த யோசனை பண்ணேன், என்னடா அது டாக்டர் எல்லாம் வெயிட் தூக்காதுங்களோ, இப்படி ரிலாக்ஸ்டா இருந்தோ அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் தான் யோசனை பண்ணேன், பகவான் இனிமேல் வெயிட்டே இல்லாம நிம்மதியா இருந்து வச்சுட்டான் புரிஞ்சுருக்கேன். ரொம்ப வெயிட் தூக்கிட்டு இனிமேல் பாரமே வேண்டாம் நினைச்சோ. இப்பதான் ராஜ வாழ்க்கை போல இருக்கு, வெயிட்டே தூக்க வேண்டாம், ஒரு வேலையும் பண்ண வேண்டாம், ராஜா வாழ்க்கை நம்ம உடம்பு மட்டும் பார்த்துட்டு நம்ம மாதிரி இருந்தா போட்டு. அப்ப சத்தியம் அப்ப பகவான் நினைச்சா ராஜா வைக்கணும் பார்த்தா, ராஜா வைக்கணுமா கீழே வச்சுட்டு ராஜ்ய படிப்பாங்க, வெயிட்ட கூட தூக்காதரா போனது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. பகவான் எவ்வளவு கருணா சாகரனா இருக்கான், இல்லாட்டி நான் மட்டும் எதுவும் தூக்கிட்டு தான் இருக்கேன் போதும், ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா போயிருப்பாங்க, இன்னும் வெயிட்டே வேணாம் வச்சுட்டான். அதை கொடுத்துட்டா அவருக்கு பாகவதம் எழுதணும் அப்படின்னு ஒரு லெவல் கடைச்சொடுத்து பகவத் அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப மனசுல ஒரு அதிருப்தி வந்துருச்சு, அந்த அதிருப்தி பலவிதமான காரணமா இருக்கும். இது வேதவியாசருக்கு ஒரு காரணம் அதிருப்தி, அவ்வளவுதான். அது எந்த விதமான அதிருப்தியாக இருக்கட்டும், அந்த அதிருப்திய பகவானுக்கு நிவேதனம் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு புதுவிதமான கிருஷ்ணானுபவம். பாகவதம் தான் நான் சொல்ல, வேதவியாசருக்கு பாகவதம் அனுபவம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு வேற தானே கிடைக்கல. எல்லாருக்கும் யுனிக்கான அனுபவம் தான், ஒண்ணு போலவே கிடையாது. நான் ஞாபகம் அவளுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல நினைக்காதீங்க, உங்களுக்கு வேற, உங்களுக்கு வேற. எத்தனை கோடி ஜீவர்கள் உண்டோ அத்தனை கோடி ஜீவர்களுக்கும் ஒரு தனி வழி வச்சிருக்கான் பகவான், தன் அடையறதுக்கு ஸ்பெஷல் வழி. அத்தனை பேருக்கும் ஸ்பெஷல் வழி. உலகத்துல அவ்வளவு காய்கறிகள் விளையாடுறது, பல ஊர்களில் பல இடங்கள்ல விளையாடுறது. இப்ப நம்ம போய் கடையில வாங்குறோம், இப்ப நமக்குன்னு தனி வழியில தான் அது வந்திருக்கு. நமக்கு எங்க இருப்போமோ நம்ம ரீச்சுக்கு அது வந்திருக்கு இல்லையா. அப்ப ஒரு காய்கறியோ ட்ரெஸ்ஸோ ஒரு வேலைக்காரா இருக்கட்டும் ஒரு வீடா இருக்கட்டும், நமக்கு எது நல்லதோ அந்த இடத்துல கொண்டு வந்து சுவாமி வச்சு நம்ம கொஞ்சம் லிட்டில் எஃபெக்ட் போட்டா எல்லாம் கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒரு அதிருப்தி, அது எந்த காரணமாவானா இருக்கட்டும், அந்த காரணத்தை ஆராயாம என் மனசுல அதிருப்தி இருக்குப்பா இந்தாடா கிருஷ்ணா. அந்த அதிருப்தி நம்ம குழந்தைகளால இருக்கலாம், கணவன்னாலே இருக்கலாம், மனைவினாலே இருக்கலாம், பந்துக்கள்னாலே இருக்கலாம், வேலைக்காரனால இருக்கலாம், கூட இருக்கிறவாளால இருக்கலாம், எதுவாவானா இருக்கட்டுமே, அந்த அதிருப்திய கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க, இது ஒரு புது டெக்னிக். இனிமேல் அதிருப்தி வந்தா கிருஷ்ணகிட்ட கொடுத்துடணும், கொடுத்துட்டோ கிருஷ்ணன் அவங்க அதிருப்தியை கொடுத்துட்டேன், இதுக்கு நீ என்ன கொடுக்கற பாக்குறேன்டா பையனை அப்படி பெட் பண்ணுங்க. அப்படி ஜாலியா ரொம்ப பகவான் தானே, நீ என்ன கொடுக்க போற, நான் உனக்கு அதிருப்தியே கொடுக்குறேன், நீ என்ன கொடுக்கறா உத்தேசம் அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு விட்டுடுங்க, தானா அந்த அதிருப்திக்கு என்ன கொடுக்கறான்னு புரியும். சுவாமி அனுபவத்துல சொல்லு, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெரிய காமன்டேஷன் வச்சிருக்காரு சுவாமி, ஒவ்வொரு அவமானத்துக்கும் ஒரு பெரிய காமன்டேஷன் வச்சிருக்காரு சுவாமி. அதனாலதான் திரௌபதிக்கு அவ்வளவு பெரிய அவமானம், பெரிய அவமானம். சரதரன் இழுத்து வந்து முடியெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து கௌரவ சபையை நிக்க வச்சுட்டான். என்னெல்லாமோ புலப்படா, என்னெல்லாம் அவளை பார்த்து கிண்டல் கைகாசி எல்லாம் பண்றான். ஆனா கோவிந்தா புண்டரீகாஷா ரக்ஷமாம் சரணாகதம், சரணாகதி எதுக்குன்னு எதுவுமே என்னோட இடத்துல உன்னோடது, ஒரு ஆஃபர் பண்றதுதான் சரணாகதி. அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் எல்லாரும் வாயப்படணும் இருக்கும், திரௌபதி புடவை குடிச்சா புடவை குடிச்சா புடவை குடிச்சா, இடுக்கடிக்க வந்துட்டே இருந்தது புடவை. அந்த மாதிரிலாம் புருஷனுக்கு ஒரு வரம் கிடைச்சா சொன்ன ஆதிகாரிக்கு அப்பாடான ஒரு புடவை எனக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம், வாங்கி இருக்கும் தொந்தரவே இல்லை. ஒவ்வொரு நஷ்டத்துக்கும் அதுக்கு விட கோடி மடங்கு வசத்தியான ஒரு அனுகிரகத்தை தான் சுவாமி பண்ற, ஒவ்வொரு வியாதிக்கும் அதை விட கோடி மடங்கு வசத்தியான ஒரு கிருபையை தான் சுவாமி நமக்கு பண்றது மட்டும் நல்லா ஞாபகம். அப்படி வேதவியாசருக்கு அந்த அதிருப்தி அதை கொடுத்தா பாகவதம் கிடைச்சது. நாரத ரிஷி, நாரதர் தன்னுடைய பூர்வ ஜன்ம சரித்திரத்தை சொல்ற இல்ல, வேதவியாசரி பாருங்க ஒரு அதிருப்திக்கு அவருக்கு நாரதரை பத்தி எல்லாம் தெரியும், ஆனா நாரதருடைய பூர்வ ஜன்ம வைபவம் தெரியாது. யாரும் அவர்கிட்ட போய் கேட்டதும் இல்லை, யாருக்கும் அவர் சொன்னதில்லை. ஆனா நாரதர் அத்தனாச்சரியமா ஜோரா வேதவியாசருக்கு தன்னுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தையும் சொல்ற. நாரதருக்கு அவ்வளவு வழக்கு பாருங்க, அவ அம்மா வேலைக்காரி தான், பெரிய சொபஸ்டிகேட்டடான வாழ்க்கை எல்லாம் ஒண்ணு இல்லை. இந்த இடத்துல இருந்தாலும் அங்க வாழ்ந்துட்டு இருந்தான். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மள தேடிண்டு பகவத் அனுகிரகம் வரும் அப்படின்றதுக்கு நாரதருடைய சரித்திரம் தான். நாரதருடைய அம்மா வேலைக்காரி தானே, வீட்டு வேலைக்காரி தானே, அவ வேலைக்காரியா இருந்த காரணத்தினாலேயே மகாத்மாக்களுக்கு போய் கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாம் வந்து கைங்கரியம் ஏறிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவளுக்கு வந்து அம்மா ஒரு ஆள் வந்திருக்கு, அப்போ அங்க போய் பெருக்கு அந்த ரூமை பெருக்கு, அவ ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடு, அந்த இடத்துல சுத்தம் பண்ணணும். சரி, அவ கூலி கொடுக்கறா போய் பண்ணணும், ஆனா அது பண்ற பாக்கியம் பாருங்க. பத்மநாபர் கோவில பெருக்கிறா, நம்மளுக்கு ஆத்த பெருக்கிற சம்பளமா கொடுக்கற, போனஸா கொடுக்கற, ஒரு நாள் வரலாம், ஒரு நாள் பண்ணலாம், ஏன் பண்ணலாம் கேட்கணும், அங்க வரலாம் ஏன் வரலன்னு கேட்கணும் இல்ல, பத்மநாபரே காத்து நீ என்ன பெருக்கிற வாழ காணுமே அப்படின்னு. அப்ப அதான விஷயம் தான், பத்மநாபர் கிட்ட பண்ணும் பொழுது விசேஷம் மையமா வந்துடுறதா இருக்கு. அப்ப அவளுக்கு பாக்கியம் பாருங்க, அவள் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஆனா புத்தி நல்லா இருக்கு, சாது சங்கத்துல போய் சத்சங்கத்துல போய் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சு. அவள் காரணம் கொண்டு 5 வயசு பிள்ளைக்கு சத்சங்கம் நானா கிடைச்சிருக்கு. அது பாட்டுக்கு சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது, இந்த பராக்கு பாக்குறதுன்னா சின்ன காலத்துக்குள்ள வேடிக்கை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஆன பாத்துட்டு இருந்தது, இது சமத்தா உட்காந்துட்டு பாக்குறத பார்த்து அவளுக்கு ஒரு கிருபம் வந்துருக்கு. இது வெறும வேடிக்கை வேடிக்கை பாக்குறது ஒரு கிருபை, அதான் மகாத்மாக்குடைய கிருபை. விழி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்கும், நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவ பக்கத்துல இருந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு தெரியாமலேயே அந்த கிருபை வந்து. எப்படி ஒரு இமாச்சலம் போனா சொன்னாங்க, நம்ம யாரும் எனக்கு குளிர் போகணும்னு கேட்கறது, ஆனா வந்துடுறாரு. இமாச்சலத்தினுடைய சுவாவம், அங்க போயிட்டு அப்பாவா எனக்கு குளிர் வேண்டாம், தனிப்பது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது தானா குள்ள குளிர குடைந்து நீராடாதேன்னு அவர ஆலிங்கனம் பண்ணிட்டு குழு. அதுபோல மகத்சங்கம் அப்படின்றது நம்ம கேட்டு நம்மகிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்க, அது பாட்டுக்கு வந்து ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கும். பகவான் மகாத்மாக்கள் ரக்கம்லாம் கிடையாது, அவ பாடி வந்து தோழமையில கைய கொண்டு அப்படியே போயிட்டு இருப்பான். அதுதான் அவளுடைய சுபா. அந்த மாதிரி ஆறுதலுக்கு கடைச்சு கொடுத்து அழகா ஜோரா பண்ணிட்டான். அது பகவான் பாருங்கோ சரியா, ஆறுதலுக்கு பிராரம்பப்படி பார்த்தா 5 வயசுல அவ அம்மா போகணும், ஆனா அதுக்கு முன்னாடி பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான் பாருங்க, சத்சங்கம் அனுகிரகம் பண்ணி அழகா ஒரு கிருபையை பண்ணிட்டான். அந்த 5 வயசு குழந்தை அம்மா வேலை தொடுச்சு. பெரிய வாசன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை சொல்றேன். பாகவத்துல அம்மாவை இழந்துட்டோம் அப்படின்னு ஒரு அனுபவம், ஒரு துக்கம். அப்ப அதுக்கு புரிஞ்சு கொடுத்தோம், இந்த துக்கத்தை அப்படியே பகவான் கிட்ட கொடுத்து கொடுத்தோம். எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, ஆசாரி புருஷால அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணாங்க பாருங்க, அந்த நாம ஜபத்தை சொல்லி அப்படியே பகவானிடத்துல அதை கொடுத்து கொடுத்தோம். கொடுத்துட்டு என்னதான் கிடைச்சது அப்படின்னா, நீலமேக சியாமலனாக சாட்சா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலி தாரியாக பீதாம்பர தாரியாக பிரத்யக்ஷமா க்ஷண நேரம் பகவான் உள்ள தெரிஞ்சுட்டான். எவ்வளவு பெரிய நஷ்டம், அது எவ்வளவு பெரிய அனுகிரகம் பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ள பிரத்யக்ஷ தரிசனம், எவ்வளவு பெரிய நஷ்டத்தை அப்படியே பகவான் கொடுத்துட்டான். அந்த குழந்தை தனியா நிக்கிறான், மனாபியா நிக்கிறது, மனத்துல துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. இந்த துக்கம் ஒரு நஷ்டம், அவருக்கு அதிருப்தி. நாரதருக்கு ஒரு நஷ்டம், தாயின்ற ஒரு அஸ்திவாரம்ன்ற ஒரு பெரிய நஷ்டம். அந்த நஷ்டத்தை அப்படியே கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துருச்சு. பிரபோ இந்த எனக்கு அம்மா கூட இல்ல, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, யாரும் என்ன அவ ஆத்துல கூத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு வந்து காட்டுல உட்காந்து தேமே நின்றுடுச்சு. அது பாட்டுக்கு நாமசிவம் பண்ணிட்டு இருந்தா கிருஷ்ணா இந்தா கிருஷ்ணா நாமசிவம் எடுத்து திரும்ப திரும்ப பண்ண சொல்றோம் அப்படின்னா, நம்ம மனசுல உண்டாகக்கூடிய கவலைகள் குழப்பம் இதெல்லாம் இருக்கிறதுல நாமஜபம் பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு தெரியாமலேயே இந்த மனசுல இருந்து அப்படியே கிருஷ்ணன் கிட்ட டிரான்ஸ்பர் ஆயிட்டு. எப்படி இந்த ஜுரக்கால பக்கத்துல பார்த்தா நமக்கு ஒரு ஜுரம் அடிக்கணும், சூடு வரும்ல, அந்த எபோலா எல்லாம் சொல்றாரு வருங்க, மதுவாபரம் 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 அப்படின்னு மெட்ராஸையும் ஒண்ணு உண்டு, ஒருத்தர் வந்து எல்லாரும் வந்துட்டு தான் போகும் அந்த மாதிரி இந்த வஸ்து. இந்த மாதிரி இந்த மனசுக்குள்ள வரத இந்த நாமஜபம் பண்ண சொன்னேன் அப்படியே கிருஷ்ணன் கிட்ட போயிடும். அதுக்காக தான் விடாம நாமஜபம் பண்ணுவோம் எல்லா அறிவாளம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமதே. ரமண மகர்ஷி அதனாலதான் நீ திரும்பி திரும்பி ஏன் புலம்பராய், திரும்பி திரும்பி என்னை பத்தியே பேசிட்டு இருக்காய், நீ சும்மா விட்டுடுன்ற சும்மா இரு அப்படின்னா இதை பத்தி யோசிக்காம விட்டுடு, அப்ப தானா சரியாயிடும் அவ்வளவு அந்தபடியே போயிடும் அவ்வளவுதான். இப்ப ராத்திரி வந்துடுச்சோ, ஐயோ ராத்திரி வந்துடுதேன், ஐயோ ராத்திரி வந்துடுதேன், சூரியன் இன்னும் காணமே அப்படின்னு உட்காந்து பெரிய பெரிய ஆறு மணிக்கு கூட உட்காந்து யோசிச்சுருக்கலாம். யோசிக்காம விட்டாலும் ஆறு மணிக்கு சூரியன் வரதான் போடும், யோசிக்காம விட்டா ரெண்டு நாளும் சூரியன் தானா வரப்படும், யோசிச்சிருந்தோம்னா டைமும் போகாது சூரியனும் வராது, ஆறு மணிக்கு தான் வரப்போறோம், அந்த மாதிரி விட்டுட்டோம் தானா வரக்கப்போறோம். நாரதர் தன்னுடைய அவருக்கு ஒரு விதமான நஷ்டம், அந்த நஷ்டத்தை சுவாமி இடத்துல சமர்ப்பணம் பண்ணான். காயேன வாசம் மனசா இந்திரிய இருந்தா புத்தியாத்மனாக பிரகிருத்தே சுவாவா அப்படியே கொடுத்துட்டார். கொடுத்த உடனேயே சதயத்துல ஹரி பிரத்யட்சமா தெரிஞ்சுட்டான், தெரிஞ்சான் சன்ன நேரத்தை மறைஞ்சுட்டான், மறைஞ்சோனத்துக்குமே ஒரு துக்கம் வந்துடுது, மறைஞ்சுட்டாரே அப்படின்னு உடனேயே மறைஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லி திரும்பியும் தியானம் பண்ணி அந்த துக்கம் அதாவது இந்த சுவாமியை பிரிக்கிற ஒரு துக்கம் இருக்கு பாருங்க, அதையும் சுவாமியிட கொடுக்கணும், எதையும் நம்ம கிட்ட வச்சுக்கப்படாது. அதை கொடுத்துட்டா உடனே பகவானுடைய குரல் கேட்டு விடுச்சு, குழந்தை இதுதான் அதிசயம், அடுத்து 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 தகவல்கள் போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம என்ன பண்றோம்னா இந்த துக்கம் கவலையில சுத்தின் இருக்கோம், அடுத்து வெளில வரணும், இதுலயே செக்கு மாடு கணக்கா சுத்தப்படாது, செக்கு மாடு கணக்கா சுத்தணும், கிருஷ்ணன் எழுத வச்சு சுத்தணும், செக்கு மாடு மாதிரி சுத்தின் தப்பு கிடையாது, கிருஷ்ணன் எழுத வச்சு சுத்தணும். நம்ம என்ன பண்றோம் அந்த கவலை நடுவில் வச்சுட்டோம், இப்படி சக்தி இருக்கு, நம்ம எல்லாம் சுதந்திரம் உண்டு, நமக்கு எல்லாம் நமக்கு கட்டுப்பாடு எங்க இருக்குன்னா பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், நம்ம கழுத்து ஒரு கயிறு கட்டிட்டு இன்னொரு கையில துக்கத்திலேயோ வியாதியிலேயோ கவலையிலேயோ பிரச்சனை நன்னா கட்டி விட்டுட்டோ அது முளை அடிச்சு மாடை கட்டி விடுவோம். இந்த கயிறு எவ்வளவு தூரம் கட்டி விட்டுட்டாலும் அந்த மாடு அவ்வளவு அந்த ரேடியஸ்க்கு சுத்திண்டே இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த பிரச்சனைக்கு நம்ம எவ்வளவு பக்கத்துல தூரத்தில் வச்சிருக்கோமோ அந்த ரேடியஸ்க்கு நம்ம அதை சுத்திண்டுதான் இருக்கும். அதை விட்டுட்டு இந்த கிருஷ்ணன் சமர்ப்பணம் பண்ண வழியை அம்மா எழுந்தது கிருஷ்ணகிட்ட கொடுத்தான், உடனே ஹிரதயத்துக்குள்ள பகவத் தரிசனம் கிடைச்சது. பகவான காணமேன்னு தேடினா திருப்பி அதை கொடுத்துட்டான் பகவான், உடனே பகவான் தேசனம் அச்சரீவி சப்தமா இந்த ஜென்மாவளிக்கின்ற ஒரு தரிசனம் தான், ஆனா நீ கேட்டுட்டாய் கவலையே படாத, திருப்பி பிரம்மாவுடைய மானசிக எத்தனை அட்வான்டேஜ் பாருங்க, ஒரு நஷ்டத்துக்கு அடுத்து பகவான பார்த்த, அடுத்து பகவானோட உடலை கேட்ட, அடுத்து பகவானே சொன்ன, அடுத்து ஜென்மாவில நீ பிரம்மாவோட மானசீக புத்திரனா வருவ, அதுவே பெரிய அட்வான்டேஜ். அடுத்து பகவான் சொன்னா நீ கூப்பிடும் போதுலாம் நான் வருவேன், எவ்வளவு விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு துக்கத்தை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ண, அந்த துக்கத்தை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ண உடனேயே தரிசனம், பகவானுடைய குரலை கேட்டா, அடுத்த ஜென்மாவில பிரம்மாவுடைய மானசீக புத்திரனா பிறப்பான்னு சொன்னா, அது இல்லாம நீ கூப்பிடும் போதெல்லாம் வருவீங்க, இவ்வளவு கேரண்டி கொடுத்துட்ட. நம்மளால நான் நஷ்டத்தை வச்சுட்டு என்ன பண்றது, என்ன பண்றோம்னா கைக்கு கையில வெண்ணையை வச்சு நெய் கலைகிறது இல்லையா, துக்கம் எல்லாம் வெண்ணெய் கொண்டு காய்ச்சிருக்கோம், கிருஷ்ணன் அக்னியில வச்சு காய்ச்சினேங்க ஜம்முன்னு நெய்யா கிடைச்சு பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து கிருஷ்ணன் கொடுத்துருந்த தானாகவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் எல்லாம் வந்து. அப்ப அந்த நாரதருக்கு இத்தனை அனுபவங்கள் கிடைச்சது, மருத்து ஜென்மால நாரதரா பிறந்துட்டா, இவர் கூடும்போதுலாம் இவர் சும்மா அப்படின்னா பகவான் ஓடி நடா கூட்டியான பிறகு நான் தான் வாய தருவேன், என்னதான் கூப்பிடுறியோ நினைச்சுட்டேன் அப்படின்றார். நாரதர் சொல்றார் இனிமேல் நான்ற வார்த்தையே யூஸ் பண்ண முடியாது இருக்கு அப்படின்றார். அத்தனை தூரம் பகவானுக்கு ஒரு பீட் வந்து இத்தனைக்கு எங்கே ஆதி பாருங்கோ, தான் அம்மாவை இழந்த துக்கத்தை சுவாமி இடத்துல கொடுத்தா அது இவ்வளவு லாபங்கள். அப்ப ஒவ்வொரு நஷ்டமும் ஒவ்வொரு அவமானத்தையும் கண்ணன் கிட்டே கொடுக்கும் பொழுது அது பகவத் அனுகிரகமா மாறுறது, நன்னா அதை தெரிஞ்சுக்கும். வேதவியாசராசா நாரதராயாச்சு பீஷ்ம பிதாமகர் ஒவ்வொருத்தரும் அடுத்து வரும் அப்படி பீஷ்ம பிதாமகர் எல்லாத்தையும் விட்ட கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு கல்யாணம் ஆசை அது தனி கதை வச்சுக்கோம், ராஜ்யம் வேண்டான் ராஜ்ய பரிபாலனை வேண்டான் அப்படி ராஜ்யம் வேண்டாம்னு சொல்றது அப்பயே ராஜ்யம் வேண்டாம்னு போயிருக்கலாம், ஊரே வேண்டாம் அப்படி கிளம்பி போயிருக்கலாம். ராஜ்ய பரிமாணம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டான்னு சொல்றது. இவ்வளவு இழந்தது யுத்தத்திலையும் போராடி அவ்வளவு அழகா போராடுற இத்தனைக்கு என்னடா கிடைச்சது இவ்வளவு தூரம், இவ்வளவு தூரம். அப்ப போய் யோசனை பண்ணி பாக்குற கங்கா புத்திரன்னு பேரு, ஒரு பெரிய ராஜ்யம் இல்ல, அடுத்த வாரிசு கிடையாது, என்னமோ தனியா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுப்பாரு. அப்புறம் இல்ல இல்ல கூட கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு நினைச்சுப்பாரு. இப்படியே யோசனை பண்ணிட்டு வந்தா அதுக்குள்ள யுத்தம் வந்து இருக்கனால அது இந்த பசங்கள்லாம் நன்னா இருக்கணும்னு பார்த்தா அப்படி வளர்க்கிறது எல்லாத்தையும் பகவான் பார்த்துட்டு இருக்கான். இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில கொண்டு நினைச்சுட்டானே, நான் யுத்தம் பண்றதா வேண்டாமா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நடத்த விட்டுருக்கான். அப்பதான் பகவான சபதம் பண்ணிட்டான், யுத்தத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டான். ஒரு மனசு ஒரு தர்ம சங்கடம் வந்தது பாருங்க பீஷ்மர், அது அப்படியே பகவான் கிட்ட கொடுக்குறா. கிருஷ்ணாவுக்கு ஒண்ணும் புரியல, யுத்தம் பண்றதா வேண்டாமான்னு தெரியல, ஒன்னும் புரியலப்பா, அதான் நீயா பார்த்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதுக்குள்ள பகவான் அங்க சபதம் போட்டான். சபதம் போட்ட உடனே பீஷ்மருக்கு உள்ளுக்குள்ள ஐடியா கொடுத்துட்டான், என்ன ஆயுதம் எடுக்கிறதோட சபதம் பண்ணு அப்படின்னு இல்லாட்டி தானே வந்திருக்கான். உடனே பீஷ்மர் பார்த்தா இது என்ன இருக்கு, ஏதாவது இப்ப பிடிச்சிட்டு காலத்தை ஓட்டணும் இல்லையா, ஒவ்வொரு காலத்தை ஒரு பிடிமானம் வேண்டி இருக்கு இல்லையா, குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு பிடிமானம், ஒரு இள வயசுல ஒரு பிடிமானம், இப்ப ஒரு ஒண்ணுமே இல்ல, பிடிமானம் ஒண்ணுமே இல்ல. இந்த யுத்தம் வேற வந்தவன் கடா நம்ம பசங்களே அடிச்சுக்கிறாங்க, இதுல வேற என்னதை பாக்குறதுன்னு ஒரு பிடிமானம் விட்டு போச்சான். கிருஷ்ணன் ஸ்பெஷலா ஒரு பிடிமானம் கொடுக்குறான், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், முடிஞ்ச நான் ஆயுதம் எடுக்கவே பாக்கலாம்னு விட்டேன். பார்த்தா இதுல என்ன இருக்கே, கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு ஒரு சபதம் பண்ணிட்டான். யாருக்கும் ஒண்ணும் புரியல, எதிர்கிட்ட கிழவனுக்கு இந்த வேலை வயசான காலத்துல. ஆனா அவர் கவலையே படல, பகவான் அப்படி வந்தாரு யுத்தத்தை வந்து நின்று பாக்குறார். பகவான் சிரித்தா, என்ன ஆயுதம் எடுக்க வைக்க போறியோ அப்படி நல்ல கண்ணாளர் பாரு. அண்ணலும் நோக்கினார், இவரும் நோக்கினார். ஆனா இவரும் பார்த்தா நிச்சயமா எடுக்க வைத்தேன். பகவான் கிட்ட என்ன தைரியம், ஓன் தைரியம் தான், ஏன் தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, கிருஷ்ண நம்பிக்கை, நிச்சயமா எடுக்க வைப்பேன்னு எடுக்க வச்சுட்டாரா இல்லையா, பகவான் சக்கரத்தை எடுத்துட்டு வந்துட்டாரா இல்லையா, கண்கள் பிரகாசமா பார்க்கல, மறுபடி பார்க்கல, எஸ் சாதிச்சுட்டேன்னு சொல்ற. இத்தனை வருஷத்துல என்னையா சாதிச்சது அப்படின்னு யாராவது உன் வாழ்க்கை என்ன கீழ்ச்சுட்டே அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வச்சுட்டேன். அவரு எப்படின்னா கிருஷ்ணன் இப்ப சத்தியசந்தனா மாறின காலத்துல முன்னாடி பொடியனா இருக்கும் பொழுது கூட கதை வேற சரி அப்படின்னா, இப்ப சத்தியசந்தனாயி பகவானோட டிக்னிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாம் மெயின்டைன் இருக்க சமயத்துல அதை உடச்செறியா மாதிரி கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு விட்டார். பகவான் ஆயுதம் எடுத்து காட்டிட்டான். பீஷ்மர் கண்கள் ஆனந்த பாஷம், இந்த யுத்தத்தை என்னடா சுகம் எடுக்குதுன்னு நினைச்சா, இந்த யுத்தத்திலையும் ஒரு சுகம், நீ ஆயுதம் எடுக்கிற பாக்குற சுகம் எனக்கு கிடைச்சது. சில சந்தர்ப்பங்கள்லாம் நமக்கு பிடிக்கல, சில சிச்சுவேஷன் நமக்கு பிடிக்கல, அக்செப்ட் பண்ண முடியல, இது என்னத்துக்கு பைத்தியகார்த்தனமா இருக்குன்னு யோசிக்கணும். அந்த ஒரு மனோபாவம் இருக்கு பாருங்கோ, அதை கிருஷ்ணன் கிட்ட கொடுத்தேன்னா அதுலேருந்து ஒரு கிருஷ்ணானுபவம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இது பீஷ்மர் விஷயம், பீஷ்மர்கள் பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது யுத்தத்திலேயோ, இல்லப்ப இவாளுக்காக சண்டை போடணும் என்ன பண்றதுன்னே புரியாம அந்த ஒரு ஃபீலிங்க, அந்த ஒரு பாவத்தை அப்படியே கிருஷ்ணகிட்ட கொடுத்துட்டா கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஸ்பெஷல் ஜாக்பாட், அவருக்காகவும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு நாள் கிருஷ்ணன் ஆயுதம் எடுத்துட்டான். யுத்தத்தை ஒரு பெரிய சேஞ்ச், அது பெரிய மிராக்கள், பெரிய அதிசயம், எல்லாரும் பயந்து போனேன் இதோட ஆயுதம் யுத்தம் முடிஞ்சு கொடுத்தோம்னு. இந்த மாதிரி நடந்துக்கு அழகா பகவான் பாட்டுக்கு ஆயுதம் எடுத்து திரும்பி தானே வச்சுட்டான். பீஷ்மர் கூட கேட்டா கழுத்துல போடுற சக்கரத்தை, பகவான் சிரிச்சான், வெட்டி இவ்வளவுதான், ஆயுதம் எடுக்க வைப்பேன் எடுக்க மாட்டேன் இவ்வளவுதான், கழுத்துல ஆயுதம் போடணும்னு நீ கேட்கல, நீ கேட்டது நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் எடுக்க வைப்பேன்னு சொன்னிய, ஆயுதம் எடுத்து அந்த ஆயுதத்தை என் மேல வீச போ வைக்க வைப்பேன்னு சொல்லிட்டு வீசியிருந்தேன். எப்பாவம் தற்பாவது நன்றாக ஆலோசனை, கிருஷ்ணன் ரொம்ப தமிழ் கரெக்டா நம்ம லைன் போட்டா அந்த லைன் ஒரு ஒரு இன்ச்சு கூட கிராஸ் பண்ண மாட்டான், இதான் என் லெவல் அப்படின்னு. அதெல்லாம் பகவான் பகு சமர்த்தர், அப்படி ஒரு கிருபை பண்ணிட்டார் பகவான், அவ்வளவு அழகா அம்பு படைக்கல விழுந்துட்டார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன சின்ன சம்பவம் வச்சு நான் சொல்லிட்டுருக்கேன். பாகவதம் சரியா, அந்த பாகவதம் ஒரு எமோஷனல் பாகவதம், உள்ளுக்குள்ள ஃபீலிங்ஸோட பாகவதம். பாகவதம் வெளிலேருந்து பார்க்கறது இல்லை, கொஞ்சம் உள்ள போய் பாருங்க, ஒவ்வொருத்தருக்குள்ள போய் பாருங்க. அப்ப அங்க பீஷ்மர் அம்பு படைக்கிறத விழுந்துட்டான், உடம்பெல்லாம் வலிக்கிறது, அவங்க டெய்லி ஏதாவது ஒன்று இடிச்சுன்னு வலியெல்லாம் வருது இல்லையா, இந்த வலியில படுத்துட்டு இருக்கா, இத்தனைக்கும் பீஷ்மருக்கு இச்சா மிருத்யு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வரம் இருக்கு. ஆனா அந்த வலியில படுத்துன்னு இருக்கா, அந்த வலிய அப்படியே கிருஷ்ணகிட்ட கொடுக்காரு. கிருஷ்ணா இந்த வலிய உங்ககிட்ட கொடுத்து விடுறேன். இந்த வலி ஒரு நெகட்டிவ் அனுபவம் தானே, இந்த வலிய உங்ககிட்ட கொடுத்து விடுறேன். நமக்கெல்லாம் வலி அனுபவிக்க பிடிச்சிருக்க. ஆஹா, என்ன அருமையான வலி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அருமையா சொல்ல முடியுமா? ஐயோ, வலிக்கிறதே தாங்க முடியாத கஷ்டப்படுற வழிய வலிய கொண்டாடி அனுபவிக்க முடியாது. அதை யாரா கைகாலெல்லாம் பிடிச்சி விட்டா, அப்பா ஆடா நல்லா இருக்கு, புறமா இருக்கு அப்படின்னு. அந்த வலி அப்படின்ற ஒரு அனுபவம், காயத்துல உடம்புல வந்த ஒரு அனுபவம், அது அப்படியே கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துட்டா நிறா கிடைச்சது அப்படின்னா தானாவே கிருஷ்ணன் எதிர்க்க வந்து நின்றுட்டான். மனசுல அப்படி தனியா படுத்துருக்கோமே நினைச்சா கிருஷ்ணன் எதிர்க்க வந்து நின்றுட்டான். பேசுறதுக்கு ஆளே இல்லை. என்னடா கிருஷ்ணா என்னத்த பேசுறது, யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாம் படுத்தாச்சு, சும்மா அப்படி படுத்துன்னு கிடக்க, அங்க ஓடி போய் பேச முடியாது, துக்கம் கூட விசாரிக்க முடியாது. சரி கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துட்டா, கிருஷ்ணன் தேடிட்டு வந்துட்டா, என்னத்த பேசுறதுன்னு நினைச்சா பகவான் தர்மங்களை சொல்ல வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு பார்த்தா, சித்வா தர்மான் அசேஷேஷான் அப்படின்னு அழகா, அசேஷம் யுதிஷ்டிர சாந்தனகம் புனரேவாபிய பாஷத்த கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாபேகம் பராய. யுதிஷ்டன கேள்வியைக்க வச்சுட்டா, பீஷ்மரை வச்சுட்டு விஷ்ணு வசத்காரகன் பதில் சொல்ல வச்சுட்டா. பீஷ்மரை அப்பதான் யோசனை பண்ணா, அம்பு படுக்கிற விழுந்ததுக்கு என்னடா காரணம், இந்த வலி இருக்கிறான்னா சகசனாமம் சொல்றதுக்காக. அப்ப அந்த வலியை பகவான் கிட்ட கொடுத்த உடனேயே சகசனாமத்தை சொல்லும்படியான ஒரு கிருபையை சுவாமி பண்ணிட்டாரா இல்லையா? அப்ப இனிமேல் ஒரு வலி வருது வச்சுக்கோங்களேன், ஒரு வியாதி வருது, அது எதனால வேணா இருக்கட்டும், பீஷ்மருக்கு பிராரப்த கர்மா, அதனாலதான் சிக்கண்டிய முன்னாடி வச்சு அடிச்சாரு. பீஷ்மனால் அம்பு போடவே முடியாது, அவருடைய கர்மா சிக்கண்டியா வந்து நின்னது, அர்ஜுனனை கொண்டு கிருஷ்ணன் போட வச்சான், போட்டான், விழுந்துட்டான். இந்த பிராரப்த கர்மாவனாலே இவர் சரீரத்துக்கு கிடைச்ச ஒரு தண்டனை, சரியா ஒரு தண்டனை தானே, தண்டனைய ஒரு கிருஷ்ணானுபவம் அப்படியே கிருஷ்ணன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டான். பண்ணதுக்கு அந்திம காலத்துல கிருஷ்ணன் வந்து நிக்கிறான், கண்ணதிர்க்க வந்து நிக்கிறான் சுவாமி. நின்னுட்டு இவரை பேச சொல்றான், இவர் பேச பேச சுவாமி கேள்வின் இருக்க, அதானே வேணும். அந்திம காலத்துல நம்ம பக்கத்துல சுவாமி இப்படி சிரிச்சுட்டு இருக்காரு, அவ்வளவு நல்லா இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க. சொப்பனத்தை பார்த்தா பாட நேரமா சுவாமியை பார்த்தேன், கோவில்ல பார்த்தேன் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அப்படியே ஒரு மூச்சு இழுத்து விட போறோம், இந்த உடம்புல இதுதான் கடைசி நொடித்துளி. அப்படியே அந்த கண்ண பிரத்யமா கிருஷ்ணன் தெரியறான், பகவான் நம்மளை பார்த்து சிரிக்கிறான், சந்தோஷமா கலந்து கவலையே படாத சீயு பாய் அப்படின்னு பகவான் சென்ட் ஆஃப் பண்றா. இப்படியும் பார்க்கணும், இங்க சென்ட் ஆஃப் பண்றவனே அங்க வைகுண்டத்தை பாபா அப்படின்னு சுவாகத்தம் அங்கேயும் கூப்பிடறான், நல்லா நல்லா இருக்கும், அது ஒரு சுகம், அது கிடைக்கும், கவலைப்படாதீங்க, சத்தம் கேட்கிறவன் அது இப்ப ஃபீல் பண்ண முடியும், அப்பதான் ஃபீல் பண்ண முடியும், தூங்கினா எப்படி இருக்கும்னு முடிச்சுட்டு போய் ஃபீல் பண்ண முடியாது, தூங்கினாதானே அனுபவிக்க முடியும். அது என்ன கஷ்டம்னா தூங்கும் போல அனுபவிக்க முடியாது, தூங்கி எந்த பிறகு அனுபவிக்க முடியாது. சில அனுபவங்கள்ல பகவான் இப்படி ஒரு ரகசியமா வச்சிருக்காரு, தூங்கும் பொழுது தெரியல, தூங்கி எழுந்தோட நல்லா தூங்கினேன், இதெல்லாம் தான் அதிசயம், கிருஷ்ணானுபவம். என்னதான் சொல்றது, சில விஷயங்கள் அனுபவிக்கும் பொழுதே தெரியாது. அதே உடம்பு தான் பாருங்க, சாப்பிடணும், சாப்பிடும் பொழுது உள்ள போகிறது, வயிறு சில்லாகிறது, மன சந்தோஷமாகிறது, சரீரம் பலம் ஆகிறது, ஃபீல் பண்ண முடியாது. அதே உடம்பு வச்சுதான் தூங்குறோம், ஆனா தூங்கும் பொழுது ஃபீல் பண்ண முடியாது, தூங்கி எழுந்தோட ஃபீல் பண்ண முடியாது. இந்த உடம்புக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்கு, சிலது பிரத்யக்ஷமா தெரியறது, சிலது பிரத்யக்ஷமா தெரியல, அதான் அதிசயமே, அதான் அதிசயமே. ஒவ்வொன்றதுக்கும் ஒரு காரணம், உடம்புக்கு எப்ப தண்ணி தாகம் எடுக்கும் நமக்கு தெரியறதா, சில சில விஷயங்கள் வெயில போயிட்டு தான் தாகம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்டா உடம்புக்கு தண்ணி தேவைப்படுறதா, தானாவே தாகம் எடுக்கிறது, எதுனையோ நல்ல சில்லான ஊர்லதான் இருக்க பிரதேசத்துல அவளுக்கு தண்ணி தான் எடுக்கிறானே செய்யறது. அப்ப கரெக்டா அதெல்லாம் பகவான் கிளீனா சீக்வன்ஸா போயிட்டு இருக்கு. பீஷ்மருக்கு அவ்வளவு அழகா பகவான் கொடுத்துட்டான், அந்திம காலத்துக்கு தான் கூட நின்று அழகா பீஷ்மர் அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். திரிபுவன கமனம் தமாத வர்ணம், அது என்ன ஆச்சரியம்னா, அந்த சக்கரத்தை எடுத்துன்னு வந்தது பார்த்த சாரதியார் ரதத்துல உட்காந்து, இப்ப பகவான் தேவியும் நிக்கணும், பிரத்யக்ஷமா சாதாரணமா ரெண்டு கைகளோட கிருஷ்ணா நிற்கும். ஆனா இவருக்கு அந்த பழைய ஞாபகம் இருந்தா பழைய கிருஷ்ணானுபவத்தெல்லாம் கொடுத்து பார்த்தசாரதிய நமஸ்காரம் பண்றேன், அர்ஜுன சகாம நமஸ்காரம் பண்றேன், இப்படி ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி சேவிச்சு 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 மானசிகமா சேவிக்கிறார். அழகா கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்கிறார். அப்ப உடம்புல சில விஷயங்கள் ஒரு பிடிப்பு இல்லை, சில என்னமோ தலையெழுத்தேன் பண்ற மாதிரி தலையெழுத்தேன் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்பொழுது கிருஷ்ணகிட்ட கொடுத்து அதோட கிருஷ்ணானுபவமா மாத்திக்கணும். இவர் தலையெழுத்தேன்னு தர்ம சங்கடமான நிலைமையில தான் யுத்தம் பண்ணார். அந்த யுத்தத்துல கிருஷ்ணன் ஆயுதம் அடிக்க வைக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. உடம்புல பிராரப்தத்தினால ஒரு வலி வந்துடுத்து அம்பு அது அப்படியே கிருஷ்ணகிட்ட கொடுத்தா கிருஷ்ணன் எதிர்க்க வந்துட்டான். சகசநாமம் சொன்னா அந்திம காலத்துல கிருஷ்ணனை பார்த்துட்டே உசுர விட்டான். வேரவியாசருக்கு அதிருப்தியை கொடுத்தா பாகவதம் கிடைச்சது. நாரதருக்கு அம்மாவை தெரிஞ்ச துக்கத்தை கொடுத்தா கிருஷ்ண தரிசனம், கிருஷ்ணனோட குரல், பிரம்மரிஷி பட்டம், கூப்பிடும் போதெல்லாம் கிருஷ்ணன் வருது, இதெல்லாம் கிடைச்சது. பீஷ்ம பிதாமகர் எல்லாத்தையும் இழந்துட்டா, ஒரு பிடிப்பே இல்லாம யுத்தம் பண்ண போனா கிருஷ்ணானுபவம் கிடைச்சுடுத்து யுத்தத்துல பகவான் ஆயுதம் எடுக்கிற அனுபவத்தை பார்த்துட்டார். அதே மாதிரி உடம்புல பிராரப்தத்தினாலே வலி வந்துருக்கு. அந்த வலியை கிருஷ்ணகிட்ட கொடுத்துட்டா அழகா கிருஷ்ணனுக்கு சகசநாமம் சொல்லி கிருஷ்ணன் கேட்கிற நம்மளும் சகசநாமம் சொல்லணும். என்னைக்கா கிருஷ்ணன் பக்கத்தில் இன்னும் கேட்கற மாதிரி இருக்கா? ஆனா பீஷ்மர் மாதிரி சொல்லலை. ஆனா ஒரு அஞ்சாறு ஊசிய வேணா குத்திட்டு படுத்துட்டு வேணா பார்த்து சொல்லி வேணா பாக்கலாம். வலிக்க வலிக்க வேணாம் சொல்லி பார்த்ததுதான் தெரியுமா இருக்கும். ஒருவேளை அதுக்கு முதல்ல தைரியம் வந்து வச்சுக்கோங்க. அப்ப ஒவ்வொரு அனுபவம் அந்த அனுபவத்துல விதவிதமான கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்க கொடுக்க பகவத் அனுபவமா கன்வர்ஷன் தான் சொல்லுவேன். அதெல்லாம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடா பார்த்தால இதே மாதிரி விஷயம் நமக்கும் நடக்குது. நமக்கும் அதிருப்தி வருது, நமக்கும் ஏதோ வலி வியாதி வருது, நமக்கும் அவரை பிடிச்ச அவர் நஷ்டம் வருது. நஷ்டத்தெல்லாம் அப்படி கிருஷ்ணகிட்ட கொடுத்து கிருஷ்ணானுபவமா மாத்திக்கிறதுக்காகத்தான் மனுஷ சரீரம் உத்தரை அவ்வளவு ஓடி வர பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜெகத்பதி நான்யம் அபயம் நஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். அவ கர்ப்பத்துல குழந்தைய தாங்கின்னு இருக்கா. அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டம், அதனாலே அவளுக்கு ஒரு கஷ்டம். நேரடியா இவளுக்கான கஷ்டம் இல்லை, ஆனா நஷ்டம் இவளுக்கு. இப்போ நஷ்டம் வரப்போற அவளுக்கு சில விஷயம் நமக்கே தெரியாது. இது பிரச்சனை, இதனால நமக்கு இந்த மாதிரி வர உண்டாக போறது, அதடா என்ன பண்றது அப்படின்னு மனசை போட்டு அலட்டிக்கிறோம். அப்படி அலட்டிக்கிறத விட்டுட்டு கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் கிட்ட அதை ஒப்படைக்கணும். நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணன் கொடுக்கறது அப்படின்னா அவன்கிட்ட ஒப்படைக்கிறது. அனன்யா சிந்தயம் தோமாம் ஏசனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். நீ எப்பயும் நினைக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் வரும்பொழுது கிருஷ்ணகிட்ட கொடுக்கணும். அப்ப யோகக்ஷேமம் வஹாம்யஹம் போய் கிருஷ்ணா காப்பாது அப்படின்ட்டா. உடனே சுவாமி பார்த்தா நேரா பெரிய அனுபவம் அவர் கிடைச்சிட்டு பாருங்க. அவ கர்ப்பத்துக்குள்ள கிருஷ்ணன் அணைஞ்சிட்டான். அது எவ்வளவு சுகம், அது அவளுக்கு ஃபீல் பண்ண முடியறது. வெளியில கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான் ரதத்துல. இவ வந்தா கை ஊப்பினா கதறினா அழுதா கேட்டுட்டான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா பகவான் அழகா அப்படி சிரிக்கிறான். எல்லாரும் பகவான் படி ஜடையை சிரிச்சுட்டு இருக்கான். அவன் கதற ஒரு டென்ஷனே இல்லையே. அர்ஜுனனுக்கு டென்ஷன் வந்து எடுத்து கத்தி எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்க, பைத்தியகாரத்தனமா இருக்கு. கர்ப்பத்துக்குள்ள ஒரு அஸ்திரம் வந்து தகிக்கிறது. யாருமே என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க? கர்ப்பத்துக்குள்ள போய் யாராவது பண்ணிட முடியுமா? சில அம்மாக்களே கர்ப்பவதியா இருப்பான். அவளுக்கு ஏதாவது ரொம்ப வலி எல்லாம் இருந்தா கூட ரொம்ப சிவியரா பெயின் கிளர் எல்லாம் கொடுக்க மாட்டான். ஆனா குழந்தைய பாதிக்கும். இப்ப வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படி மைல்டா தான் கொடுப்பான். அந்த மாதிரி கிருஷ்ணன் இவன் கர்ப்பத்துல என்ன காப்பாற்ற முடியும்? ஆனா அந்த கஷ்டத்தை அந்த நஷ்டத்தை அப்படியே கிருஷ்ணன் அவர் கொடுத்தா பாருங்க. கர்ப்பத்துக்குள்ளே கண்ணன் நுழைஞ்சுட்டான். அவளுக்கு தெரியாது உள்ளுக்குல அப்படி சுத்துறது. இந்த வயிற்றுல கர்ப்பத்துல குழந்தை உட்காந்துக்க தெரியுது, அது உள்ள படிச்சுட்டு இருக்கு. இந்த அஸ்தம் போய் தகிக்கிறது தெரியுது. உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் இப்படி சுத்தான். வயிற்றுல கிருஷ்ணன் சுத்தன அப்படி இருக்கும். நம்ம சொன்ன வயிற்றுல சுத்தமா இருக்கு, நம்மளுக்கு தெரியும். நமக்கு வயிற்ற பரட்டுறது அப்படின்னு நமக்கு தெரியுது. இவ்வளவுதான் வயிறு எரியறது, வயிற்று நமக்கு தெரியும். வயிற்ற பரட்டுறது தெரியும், வயிற்ற வலிக்கிறது இந்த அனுபவம் தான் தெரியும். வயிற்றுக்குள்ள கிருஷ்ணன் இங்கே நீங்க ஓடி அங்கே நீங்க ஓடி அனுபவிச்சிருக்கல, அனுபவிச்சு பாருங்க தெரியும். சுகமாடு பாக்கலாம். இங்கே நீ ஓடுறது, இங்கே நான் எங்க ஓடுறது, அங்கே நான் எங்க ஓடுறது. இதை கையில கட்டி வச்சு சுத்தரா இருக்காது, அங்கங்க முட்டுறது வயிற்றுல. இந்த குழந்தை காலம் வந்துட்டு அம்மாவுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃபீலிங் மாதிரி. என்ன அது குழந்தை அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தையோட தலை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னு அவளுக்கு ஃபீல் ஆகும். நான் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் பரல்றதுன்னு. அந்த மாதிரி இங்க காலத்தில் உதைக்கிறதுன்னா தலை பக்கத்தில் ஒரு முடி குத்துறது கடை எதோ குத்துறது அப்படின்னு கிருஷ்ணோட கதை குத்துறது. சமயத்தில் பகவான் வயிற்று கையை வச்சு நம்பி சுத்துறான் கழுத்துல பகவானுடைய கையை வச்சு வயிற்றுக்குள்ள கையை வைக்கிறது இவளுக்கு ஃபீல் பண்ண முடியும். பகவான் கை என்ன அனுபவம் பார்த்துக்கோங்க. இவளுக்கு ஒரு கஷ்டம் அது, ஒரு டென்ஷனான பீரியட், இவளுக்கு ஒரு பிரச்சனை, இவளுக்கு ஒரு கவலை, இவ குழந்தைக்கு ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை இவ கிருஷ்ணகிட்ட ஒப்படைக்கிறா. கிருஷ்ணானுபவம் இவளுக்கு மட்டும் இல்லை கிருஷ்ணனுக்கும் அந்த குழந்தைக்கும் கிடைக்கிறது பாருங்க. அதான் விசேஷம். இப்ப நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவ் ஃபீலிங்கை வச்சுட்டு இப்படி பாஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கும். இங்கதான் நமக்கு பிரச்சனையா இருக்கும். பாகவதம் என்ன பண்றாங்கன்னா அது அப்படியே பாசிட்டிவா மாத்திட்டு, அதுதான் முக்கியம். அதுவும் ஒரு அம்மா நினைச்சுட்டா, ஒரு அம்மா பிரார்த்திச்சுட்டா அப்படின்னா தனியா போய் குழந்தைக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா ஞாபகம், நம்ம மனசுக்கு அவ்வளவு பலம் உண்டு. நம்ம எல்லாருமே வாயால சொல்லி ஒவ்வொருத்தரையும் சரி பண்ண பார்க்கணும். அங்கதான் பிரச்சனை ஆகிடுறது. நமக்கு வாயால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மனசுக்குள்ள இருக்க கிருஷ்ண கிட்ட சொன்னீங்கன்னா அவளுக்குள்ள இருக்க கிருஷ்ணன் அவளுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவான். இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். நம்ம வாயால சொல்ல 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 அவளுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போவா. கூட ஒரு பத்து வார்த்தை பேசுவா. நீ உள்ளுக்குள்ள பேசினா வச்சுக்கோங்க, பேசவே முடியாது. சரி, நமக்கு வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். நாங்களாம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். இப்படிதான் காலம் தள்ளிட்டு இருக்கோம். பிள்ளையா இருக்கட்டும், ஆட்டுக்காரியா இருக்கட்டும், சிஷியாலா இருக்கட்டும், வாயை மட்டும் கொடுக்க மாட்டோம். வாயை கொடுத்தா ரெண்டு மணி நேரம் சுத்தம் கேட்ட மட்டும்தான் கொடுக்க வேணாம். நாங்க மட்டும்தான் பேசுவோம். கவலையே கிடையாது. மற்ற சமயத்துல வாயை கொடுக்க சரி, ஆமா, ஓகே, ரைட்டு, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா இங்க வழியா போகும்பொழுது இது இங்க போய் வேலை செய்யும், இங்க வழியா போகும்போது இங்க போய் வேலை செய்யும். வித்தியாசம் ஞாபகம், இங்க போகும்போது இங்க போய் வேலை செய்யும், இங்க போகும்போது இங்க போகும். சத்தங்கம் வேண்டாம் வசதியா இருந்தா இப்படி போல இப்படி போயிட்டு இருக்கு. முதல்ல இப்படி பாஸ் ஆகிடுறது, கூட இங்க சைட்ல இப்படி போகிறது. நன்னா ஞாபகம், இந்த குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா இந்த அம்மா மடியில உட்காந்துக்கிறது. அதுக்கு அம்மா மடியில உட்கார்ந்த உடனே பாதி பலம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சி விடுறது. அதுக்கப்புறமா மருந்து கொடுத்தோம்னா சரியா போகுது. மருந்துனால சரியா போகல. அம்மாவுக்கு இது உடம்பு சரியாகணுமே ஒரு பாசிட்டிவ். குழந்தைகிட்ட அம்மா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரியாயிடும் சரியாயிடும் உள்ளூர் நடக்கிறது, சரியாயிடணுமே குழந்தைங்க நன்னாயிடணும். பாவம் எவ்வளோ சிரமப்படுறது. இவன் குழந்தை இப்ப குழந்தை போய் சிரமப்படுறீங்கன்னு சொல்றது இல்லை. இவன் நீ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்றது இல்லை. இவன் மனசுல நினைக்கிறான், சரியாகணும்னு முடிவு பண்றான். அதே தீர்மானத்துல இருக்கா கடகட கடகடகடன்னு சரியாது. இதேதான் புத்தியை விட மனசுக்கும் பலம் ஜாஸ்தி. பகவான் ரிஷிகேசம், இந்திரியானாம் மனசாஸ்தி. அதனால அந்த மனசோட பேசறதுதான் பாகவதம். கிருஷ்ணனை தூது விடுங்க. நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய புத்தி சாதுரியம், நம்மளுடைய அனுபவங்களை தூது விடுறோம். ஒவ்வொருத்தர் கிட்டியா அங்கதான் முட்டி மோதிக்கிறோம். கிருஷ்ணனை தூது விடுங்க. பஞ்சபாண்டவெல்லாம் கிருஷ்ணனை தூது விட்டா. அதனாலதான் எல்லாத்தையும் அவன் டிசைட் பண்ணா பாருங்க. இவன் டிசைட் பண்ணவே நம்ம எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணிட்டு மாட்டிக்கிறோம். பஞ்சபாண்டவா பகு சமத்து, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாவம் முட்டாளர்கள் ரொம்ப சமத்து. கிருஷ்ணனை தூது விட்டுடா பாருங்க. இவனா போனா, இவனா பேசினா, இவனா டிசைட் பண்ணா, இவனா யுத்தம்னு தீர்மானம் பண்ணா. எல்லாரும் கேட்டா என்னடா கிருஷ்ணா யுத்தம்னு தீர்மானம் பண்ணிட்டியடா. நான் தீர்மானம் பண்ணல, ஏன் சும்மா இருக்கு. நான் ஜவாப்தாரின்னு தான் பகவான். இத்தனைக்கும் அவளை விட இவளுக்கு அக்ஷோகினி சேனை கம்மி. பட்டாலியன்ஸ் பார்த்தோம்னா அவளுக்கு பலம் ஜாஸ்தி. அவளுக்கு 11 அக்ஷோகினி சேனை இருந்ததுன்னா அவளுக்கு 5-6 தான் இருந்தது. இத்தனை வித்தியாசங்கள். இல்ல பீஷ்ம பிதாமகர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியர் எல்லா பெரியாளும் அந்த பக்கம். இவா கிட்ட பெரியாள்னு பார்த்தா யாருமே இல்லை. கர்ணன்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தெரிஞ்சவன், யுத்த தர்மத்தெல்லாம் தெரிஞ்சவன். ஆனா இவா கிட்ட கிருஷ்ணன்ற ஒரு பலம் இருந்தது. அத்தனை பேருக்குள்ளே அந்தரியாமி எவன் இருக்கானோ அவன் இங்க உட்காந்துருக்கான். ஆ, இங்க உட்காந்துட்டு அவளை தோக்கடிக்கிற வித்தை தெரிஞ்சவன் இங்க இருக்கான். அதான் விசேஷம். இங்க உட்காந்துட்டு அவளை ஜெயிக்கிற வித்தை தெரிஞ்ச நம்ம கூட இருந்தா போதுங்க. எதுவும் வேண்டாமே. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெளியில நல்ல பலம் சேர்த்துட்டான்னா, உள்ளுக்குள்ள இருக்க வஸ்துவை பிடிச்சிட்டோம்னா எல்லாம் ஜெயிக்கும். அதனாலதான் சொல்ல திரும்ப திரும்பி வாயாளர்கள் அடி பேசிட்டு இருக்காதீங்கோ, வாயாளர்கள் அடி சொல்லிட்டு இருக்காதீங்கோ. மனசு மனசு சாதித்தி சத்திய வாங்கிட்ட ஒரு நாள் கூட வியாதியை பத்தியோ, இன்னொரு 30 நாள் தான் உங்களுக்கு வாழ்க்கை, என்ன பண்றதுனே தெரியல, இதுவேற டென்ஷனா இருக்குன்னு சொன்னால கடைசி வரைக்கும் வாயே திறக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க. சனாதனமான ஹிந்து தர்மத்துக்கு எல்லாத்தையும் புரட்டி பாருங்க. மனசனுடைய பலத்தை அவ்வளவு அழகா சொல்றது. நம்மளே பல விஷயங்கள் மனசுல நல்லா தீர்மானம் பண்றோம் பாருங்க, நமக்கே தெரியறது இந்த மனசுனால இப்படி நடந்தது இப்படி நடந்தது இப்படி நடந்தது. மனசுக்கு அர்த்தம் வரும், எவ்வளவோ வேலைகள் இருக்கு. ஆனா காலத்துல 5 மணிக்கு நம்ம எழுந்துதான் ஆகணும், ட்ரெயின் பிடிச்சுதான் ஆகணும்னா 3 மணிக்கு தூங்கிட்டு 5 மணிக்கு எழுந்துக்க முடியாது. தூங்கலையே நான் ட்ரெயின்ல தூங்கிப்பேன். அப்ப இந்த 4 மணி நேரம் தூக்கத்தை போஸ்ட்பான் பண்ணி திருப்பி அடுத்த ஒரு ட்ரெயின்ல ஏறி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்மளால அதை காம்பன்சேட் பண்ண முடியும்னா அப்ப உடம்பு எவ்வளவு ஒத்துழைக்கிறது பாருங்க. நம்ம என்ன பண்றோம், உடம்ப பிராதாயமா வச்சு ஓடிட்டு அங்கதான் அடி வாங்குறோம், மனசை பிராதாயமா வச்சு ஓடி பாருங்க தானாது மனசு. அப்ப அவ்வளவு பலம் கொடுத்து மனசுக்கு அத்தனை பலம். இது உடம்பு என்ன வெறும் அச்சேதனம் தானே, என்ன புரிஞ்சு இது அச்சேதனம் ஜடவஸ்து. ஜடவஸ்து உள்ளுக்குள்ளே இருந்தா சக்தி கிடைக்கிறது, இதுல இருந்து சக்தி இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி மனசு இந்த இந்திரியங்கள் தான் சக்தி. இதுக்கு வந்து தனியா ஒரு ஸ்பெஷல் பலம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நம்மளோட பெரியவாசனம் போது வியாதி எல்லாம் வந்தா மணி மந்திர ஔஷதம், இந்த மணி அப்புறம் இந்த மந்திரம் அப்புறம் ஔஷதம் இதெல்லாம் சேர்ந்துதான் சரீரத்தை கியூர் பண்ணும். வெறும் மெடிசன்னால சரீரத்தை கியூர் பண்றதுன்னு கிடையவே கிடையாது. அப்ப இவள் மனசுக்குள்ள அந்த பிரார்த்தனை எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பிரார்த்தனை பண்ணிட்டான். ஆனா இவளுடைய அந்த சமர்ப்பணம் கிருஷ்ணனை உள்ளுக்குள்ள கூட்டினு வந்து அந்த பரிசுத்தை காப்பாற்றிடுச்சு. இந்த பரிசுத்த பாரு வேணேன்னு கிடக்கிறது உள்ள வேணேன்னு பாவம் அவங்க அப்படியே முடியலையே வலிக்கிறதே அந்த ஆயுதம் வந்து தகிக்கிறது அவ்வளவுதான் அதுக்கு தெரியறது, அதுக்கு என்ன பண்றதுன்னு கூட புரியல. ஆனா இவ அம்மாவுடைய பிரார்த்தனை பாருங்கோ அந்த குழந்தைக்கு போய் அவ்வளவு அழகா எல்லாம் பண்ணிடுச்சு. அதனாலதான் மாத்ரு தேவோ பவ அப்படின்னு சொல்றேன். ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் சீக்கிரம் போய் சேர்றதுக்கு யாரா சுலபமான வழினா அம்மா தான். ராத்திரி இந்த குழந்தை எல்லாத்துலதான் பெட்லயே பாத்ரூம் போயிடும், அம்மாக்கெல்லாம் தெரியும், அதுக்கு தெரியாம நல்லா தூங்கிடும். அம்மாவை தூக்கிட்டு போயோ இல்லாட்டி நடத்தின் போய் ஆக்சன் போயோ தூக்கி போ அப்படின்னா அப்படி தூங்கிட்டே சுவிச்சு போகும். ஒரு சிரமப்படாம் அப்புறம் அம்மா அழகா ஆக்சன் படிக்க வச்சிருக்கோம். அப்புறம் காலத்தில இந்த அம்மாட்ட சொல்லு, அம்மா நான் பெட்ல சுவிச்சுவே போல பாத்துக்கலாம், குட் பாய் அப்படிலாம் கஷ்டப்பட்டு ஆக்சன் போனது அம்மா. இதுக்கு அது தப்பு பண்ணலன்னு உடனே ஒரு சந்தோஷம். அப்ப ஒரு அம்மாவால இவ்வளவு பிரயத்தனம் பட்டு அதனுடைய வாழ்க்கையை எவ்வளவு காரியங்களை பண்ணி கொடுத்து அதுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னா கிருஷ்ணனாலையும் முடியும். அப்ப ஒரு அம்மாவுக்கு பிரயத்தனம் பண்ணக்கூடிய பலத்தை பகவான் கொடுத்திருக்காங்க. நல்லா ஞாபகம், ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கைய அப்படியே மாற்றும்படியான பலம் ஒரு அம்மாவுக்கு உண்டு. அது எவ்வளவு முட்டாள் குழந்தையாவானா இருக்கட்டும், எவ்வளவு மூர்க்கமான குழந்தையாவானா இருக்கட்டும், இல்லாட்டி எவ்வளவு பலஹீனமான குழந்தையாவானா இருக்கட்டும், ஆனா அந்த குழந்தைய பலசாலியாகவோ பொறுப்புள்ளவனாகவோ ஆக்கக்கூடிய பலம் ஒரு அம்மாவுக்கு. அதனாலதான் கர்ப்பத்துக்கு அவ்வளவு அழகா பலம் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த கர்ப்பப்பை ஒரு குழந்தையோட வெயிட்ட மட்டும் அந்த அம்மா தாங்கல, அதனுடைய குணங்கள் அதனுடைய கர்மா எல்லாத்தையும் சேர்த்து தாங்கறேன். ஞாபகம், ஒரு குழந்தைய தாங்கறான் அப்படின்னா வெறும் அந்த குழந்தையோடைய பிசிக்கல் பாடியை மட்டும் அம்மா தாங்கல, பிசிக்கல் பாடியை மட்டும் தாங்கறதுக்காக பகவான் ஒரு அம்மா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செடியெல்லாம் வளர்ச்சா மறைக்கிற மாதிரி, அழகா பூமியை வளர்ச்சா மறைக்கிற மாதிரி பண்ணிடலாம். பகவான் என்ன பண்றா, அந்த குழந்தையுடைய பிராரப்தம் அதை மாற்றக்கூடிய சக்தி அதனுடைய குணங்களை மாற்றக்கூடியது எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா பண்றான். நிறைய விஷயங்கள் இப்ப மதாலசம் மார்கண்டேய புராணத்துல ரொம்ப ஆச்சரியமா தானே கிடைக்கக்கூடிய ஒரு அம்மாவோட சரித்திரம். நான் திரும்ப திரும்ப எல்லா அம்மாக்களுக்கும் சொல்றேன், மதாலசா மாதிரி இரு, மதாலசா மாதிரி ஒன்னும் மதாலசா மாதிரி இருக்கணும் இல்லையா, சுனீதி மாதிரி இருக்கணும் இல்லாட்டி கைகேயி மாதிரி இருக்கணும் இல்லாட்டி சுமத்ரா மாதிரி இருக்கணும். இவெல்லாம் ஆதர்ஷ ஸ்திரீகள், அவளை மாதிரிலாம் அவ்வளவு அழகு, எத்தனை ஆச்சரியம். மதாலசாவா குழந்தைய என்ன அழகா வளர்த்துட்டு, அதுவும் முதல்ல பிறக்கிற 3 குழந்தைகளை கூட, 2 குழந்தை விக்ரந்த் பிலா குழந்தை தான் பிறக்கிறா, அப்பா பேர் வைக்கிற அவதான் வளர்க்கறா, பிரம்மஞானின்னு சொல்லி சொல்லி வளர்க்கறா. அது அழுதா கூட நீ நிரந்தன நாச்சை ஏன் அழுதன்னு கேட்கிற. நம்ம தான் குழந்தை அழுதுனா அச்சோ ஏன் அச்சோ அழறியா ஒண்ணுமில்லையு சமாதானப்படுத்த, சமாதானமே சொம் நிரஞ்சனம் அசி, நீ நிரஞ்சனன்பா உனக்கு அழகத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, சரீரத்திற்கே அழறியா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கறா, பிரம்மஞானி ஆயிடுறா. கடைசி குழந்தை அலர்கன்னு பேர் வைக்கிறாரு, அலர்கன்னா வெறி பிடிச்ச நாயின்னு அர்த்தம். அம்மா வைக்கிற பேரு மதாதாசா, தன் கடைசி உள்ளிக்கு அலர்கன்னு பேர் வைக்கிறார். ராஜா சொல்லிட்டான், இந்த குழந்தைய உன் இஷ்டப்படி பிரம்மஞானியா வளர்க்காத, என் இஷ்டப்படி அவன் ராஜ விஷயங்கள் தெரிஞ்சவனா வளர்த்துடுவான். சரிதான், வாயை திறந்து ஒரு நாள் கூட அவன் இடத்த நீ நிரஞ்சனாவான்னு அவன் சொல்லவே இல்லை. ஆனா மனதில் கொள்ள நீ நிரஞ்சனன், நீ நிரஞ்சனன், நீ நிரஞ்சனன், நீ நிரஞ்சனன். குழந்தைகள் பலகீனமா இருக்காளா? நீ மனத்துக்குள்ளே இல்ல, உனக்கு பலம் உண்டு, உனக்கு பலம் உண்டு, உனக்கு பலம் உண்டு சொல்லுவாங்க. கிளீன் அந்த டெலிபத்தின்னு பாருங்க, உலகத்த பெஸ்ட் டெலிபத்தி அம்மாவுக்கும் குழந்தைகள் இருந்தா. ஸ்கூல்ல என்ன பண்றதோ, அதுக்கு இத்தனை நேரம் சாப்பிடுறதோ, குழந்தை கேட்கறதே கிடையாது. இங்கேருந்து அம்மா யோசிக்கிறா இல்லையா, தானா யோசிக்கிறா. அவ்வளவு பலம் உண்டு, ஒவ்வொருத்தருடைய மனசுக்கும் பலம் உண்டு, மாதாவுடைய மனசுக்கு அத்தனை பலம் உண்டு, சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு அழகா அவன் மனசுக்குள்ள நீ நிரஞ்சனன், நீ நிரஞ்சனன், நீ நிரஞ்சனன் சொல்லிட்டே வர. ஒரு சிட்டியில மதாலசா தன் நாட்டுக்காரோட காட்டுக்கு போயிட்டா தபசு பண்றது, போகும்பொழுது தன் பிள்ளை அலர்கனுக்கு ஒரு மோதிரத்தை போட்டுட்டு போறான். இன்னைக்காவது மனசுல ஒரு கவலையோ துக்கமோ வெறுப்போ வந்தா அந்த மோதிரத்தை திறந்து பாடுறாக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி ஒரு நாள் அவனுக்கு எல்லாத்திலையும் வெறுப்பு, எதுவுமே பிடிக்கல. உலக வாழ்க்கை எதுவுமே எதிலையுமே ருச்சி இல்லை, எல்லாம் சோகம் துக்கம் தூங்கி போயிடுத்தவன். புத்தர் மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. போய் அம்மா சொன்னாலே அப்படின்னு திறந்து பார்த்தான். பார்த்தா நீ நிரஞ்சனாவான்னு எழுதி வச்சிருந்த. உடனே கட 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 கடகடான இவனுடைய சோகம் எல்லாம் மாறிடுத்து, பிரம்மஞானம் வந்துடுத்து. காட்டுக்கு போனா தரசு போனா பிரம்மஞானி. அம்மா நேரடியா ஒரு நாள் கூட நீ பிரம்மஞானியா ஆகணும்னு அவன் கிட்ட தன்னுடைய ஆசைய கூட சொல்லல. அப்ப பாத்துக்கோங்க, மனசுக்கு அத்தான பலம் உண்டு, ரொம்ப சிரேஷ்டம் மனசு. மாதாவுடைய மனசுக்கு அவ்வளவு பலம் உண்டு. இந்த மாதிரி இந்த உத்தரை கிருஷ்ணா என் குழந்தைய நீ காப்பாத்துட்ட. உடனே பகவான் போய் அந்த குழந்தைய அவ்வளவு அழகா காப்பாற்றி கொடுத்துட்டான். அப்ப அவளுக்கு அந்த ஒரு நஷ்டம் வந்தது, அந்த ஒரு கவலை வந்தது, அதை கொண்டு பகவான் கிட்ட கொடுத்துட்டா. உடனே பகவான் அவ்வளவு அழகா அவளுக்கு ஒரு கிருஷ்ணானுபவத்தை கொடுத்துட்டான். பாருங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா குஞ்சி தேவி. அவளுக்கு சின்ன வயசுலேயே விதவை, கூட இருக்க வாழலாம், கஷ்டப்படுத்துறா. இத்தனையும் தாண்டி அவள் பகவத் தியானம் பண்றா. எல்லாத்து கடத்துல கண்டுபிடிச்சாடா, விபத சத்ன சஸ்வதி தத்ர தத்ர ஜகத்குரு பவத தர்ஷனம் எத்தியாது அப்படி பவ தர்ஷனம். திரும்ப திரும்ப ஒரு தர்ஷனம் கிடைக்கணும்டா கிருஷ்ணா. நிறைய கஷ்டத்தை கொடு, அடுத்த கஷ்டம் என்னிக்கு அப்படிங்கிற, அடுத்து எத்தனை எந்த விதமான கஷ்டம் நம்மளா எப்பா இந்த கஷ்டம் முடிஞ்சா போதும், இன்னைக்கு பொழுது நிம்மதியா தூங்கினா போதும், இன்னைக்கு எப்பொழுது ராத்திரி வழி இல்லாம இருந்தா போதும், இப்படிதான் நம்ம கதை ஓடி முடியுது. இவ என்னடா, இன்னைக்கு ராத்திரி என்ன பிரச்சனை, நாளைக்கு காத்தால என்ன ஃப்ரெஷ்ஷா புதுசா என்ன பிரச்சனை வருதுன்னு இருக்கா. கிருஷ்ணனே தயாராது நம்மளோட வரத்துக்கு. என்ன இப்படிதான் கேட்கற, என்னால முடியலன்னா, இல்லடா கிருஷ்ணா அப்பதான் நீ என்ன பத்தி யோசிச்சுட்டே இருக்கு. இந்த கிருஷ்ண பிரச்சனை யாரு வந்துருக்குன்னா, கிருஷ்ணன் நம்மளை பத்தி யோசிச்சிருக்க. நம்ம பகவத் தியானம் நமக்கு என்ன வரமாட்டேங்குது, அட்லீஸ்ட் அவர் நம்மள தியானம் பண்ணி போட்டாங்க. ரொம்ப நல்லது தானே, பட்டதிரிக்கு வந்தா வாத நோய் வந்துடுது. ஒரு குருவாயிரத்தில் தியானம் பண்ண ஆரம்பிச்சாரோ இல்லையோ, ஒரு ஆயிரம் சோகம் முடிய வரைக்கும் குருவாயிரத்தின் டென்ஷன் தான். முடிச்சவொடனே அப்பா ராசனா குருவாயிரத்தன் பட்டதிரி கிட்ட இருந்தா அப்பாடான். இல்ல இனிமேல் நான் பண்றவனை பத்தி நினைக்க வேண்டேன், டென்ஷன் இல்லாம இருக்கு. ஏன் அப்படி ஆயிரம் சோகத்துக்கு நாளில் ஒன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்ன கேப்பா என்ன படிச்சோம், நாளில் ஒன்னு தியானம் பண்ணிட்டு இருந்தேன். உடனே பட்டதிரி பார்த்தாரு, அப்படியா சத்தியம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருக்கு, ஒரு கவலை வந்துருக்கு, ஒரு பிரச்சனை வந்துருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு முடியல வச்சுக்கோங்கள, அம்மா அதையே தான் யோசனை பண்ணிட்டு இருக்கா. அதுபோல நம்முடைய விஷயங்களை கிருஷ்ணன் சிந்தனை பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் குந்தி தேவி அவ்வளவுதான் கேள்விடா, எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கா திரும்ப திரும்ப. அப்ப இத்தனை பேரை பாருங்க, வேதவியாசர், நாரத மகரிஷி, பீஷ்ம பிதாமகர், உத்தரை, குந்தி தேவி, இப்படி ஒவ்வொருத்தரும் இத்தனை விதமா இவ்வளவு அழகா யோசிக்கிறார். திரௌபதி அவ்வளவு அழகா அந்த பெரிய சபையில் அவமானத்தையும் கிருஷ்ணன் கொடுத்துட்டா, பகவான் தொடரையை கொடுத்துட்டே. துர்வாசர்னு ஒரு கஷ்டம் வந்தது, அதையும் கிருஷ்ணன் கொடுத்துட்டா. கிருஷ்ணன் பிரத்யட்சமா வந்துட்டா, எல்லாருக்குள்ளயும் தான் இருக்கிறத நிரூபணம் பண்ணிட்டான். இப்ப அஞ்சு குழந்தைகளை கொண்டுட்டான் அஸ்வத்தாமன். இந்த துக்கத்தையும் கிருஷ்ணன் கொடுத்துட்டா. கிருஷ்ணனே அவன் மனசுக்கு சமாதானம் கொடுத்து, நான் இருக்கேண்டி அப்படின்னு தைரியத்தை கொடுத்துட்டான். இப்ப நமக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கவலையோ ஒரு வியாதியோ இல்லாட்டி ஒரு எமோஷனல் ஃபீலிங்கோ, அது என்ன வரதோ கிருஷ்ணகிட்ட கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க. நஷ்டப்பட்டுடுறோமே அப்படின்னா யோசிக்காதீங்க, என்னதோ அப்படியே கொடுத்துட்டே வர 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 கிருஷ்ணானுபவமா அது மாறி வந்து. அதுதான் முக்கியமான விஷயம். எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொடுக்கிறான். பரீட்சித்து நல்லா தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அழகா தண்ணி தாகம் எடுக்கிறது ரிஷிகிட்ட கேட்டா அவர் சொல்லல, கோபம் வந்துருக்கு, செத்த பாம்பை தூக்கி கழுத்த போட்டுருக்கும். தெரியாம பிராரப்தம், பாம்பு தூக்கி அவர் கழுத்துல போடணும்ன்றது அவன் பிராரப்தம், பிராமண சாபம் பிராரப்தம் ரெண்டும் கிடைச்சிருக்கும். ஆனா பரிசுத்த என்ன பண்ணான், அந்த துக்கம் அந்த நஷ்டம் அந்த தப்பு, ஒரு தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டேனே கிருஷ்ணா என்ன பண்றது, இப்படி பேர் பிராமணர்கள் போய் சத்தமாக போட்டுட்டேனே, சி தன்மையிலேயே ஒரு வெறுப்பு வந்துடுது. அது அப்படியே கிருஷ்ணகிட்ட கொடுத்தான். அழகா பகவான் பார்த்தான், ஏழு நாள் மரணம்னு ஒரு வரம் கொடுத்துட்டான். அது சாபம் இல்லை, வரம். இந்த பாதம் சாபம்னு சொல்றான், ஆனால் வரம். உடனே பரிசுத்தை பார்த்தான், மனச சமாதானம் வந்துடுத்து. அழகா பிள்ளைகள் ராஜ்ய பரிபாலனம் ஒப்படைச்சான், எல்லாத்தையும் விட்டான், கங்கை கடல இருந்து உட்காந்துட்டான். பிராயோபதேசம் கிருஷ்ணகிட்ட கொடுத்தா எவ்வளவு வைராக்கியம் வந்துடுது பாருங்க. அது வரைக்கும் பிராயோபதேசம் பண்ணணும் தோணல, ஒரு பத்து நாள் லீவ் எடுத்துட்டு போய் ரிஷிகளோட உட்கார்ந்து நிற்கலான்னு தோணல. ஏழு நாள்ல மரணம் அப்படின்னு உடனே தானாகவே இவனுக்கு கடகடகடன்னு ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு பாருங்க. சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள், சில கவலைகள், சில வியாதிகள்லாம் நமக்கு அப்படி ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்கு சந்தோஷமா இருக்கும்போது சௌக்கியமா இருக்கும்போது வைராக்கியம் வரவே வராது. ஒரு நாளாவது சந்தோஷத்தை வைராக்கியம் சொல்லுங்க, நல்லா சாப்பிட்டேன் இனிமே சாப்பிட்டது போதும் வைராக்கியம் வந்துருக்குன்னு சொல்லுங்க, சத்தியமா வராது. ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு வியாதி, ஒரு அவமானம் வந்தா ஒரு வைராக்கியம் வரும் பாருங்கோ, அதுதான் வைராக்கியம். சாத்தியமான அதுலயும் சிலர் பிரசவ வைராக்கியம் வச்சுக்கோங்க, அதை தாண்டி அது மெயின்டர் ஆச்சுட்டு அது பெரிய வைராக்கியம். வைராக்கியம் வரணுமே, அழகா வந்துடுத்த வைராக்கியம். நான் நினைச்சு நினைச்சு அசந்து போவேன். ஏழு நாள்ல மரணம் அப்படின்னா நிச்சயமா அப்படி பிஹேவ் பண்ணுவோமான்றது சந்தேகம். சில பேர் ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம கேன்சர் வந்துடுச்சு, அவளுக்கு கடைசி காலத்துல பாகவதம் வந்துடுச்சு, ஆழ்வாரத்துல போய் செட்டில் ஆனும் செட்டில் ஆனா ஜிஆர் சுவாமி சொன்னார் பாகவதம் பேட்டா அழகா முடிச்சு கிளம்பிட்டேன். நான் கண்ணெதிர்க்க பார்த்த கலியுகத்துல ஒரு பரிசுத்தவர், சமீப காலத்துல நான் பார்த்த ஒரு ஸ்திரீ, அந்த நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், பல பல விதமான அனுபவங்கள். சில பேர் உங்களுக்கு பார்த்து பண்ணீங்க, அதனால சொல்றேன். வைராக்கியமா சரி வியாதி வந்துடுச்சு, ஏதோ மருந்து சாப்பிட்டுக்கிறேன், இங்க ஹாஸ்பிட்டல் எங்கேயோ இருக்கிறது, அவங்க நல்ல சௌகரியமா கொடீஸ்வரர் வீட்டு கொண்டவர், கொடீஸ்வரியவர், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆழ்வாத்திரங்களை வந்து இருக்கணும்னு வந்து இருந்தார். கடைசி காலம் ஆழ்வாத்திரங்கள் உசுறு போகணும்னு வந்து இருந்தால் பாகவதம் கேட்டால் தலை வச்சுட்டார். அப்ப வைராக்கியம் பரிசுத்துக்கு ஒரு வைராக்கியம் வந்துடுது. அந்த துக்கம் ஏழு நாள்ல மரணம் அப்படின்னு ஒரு நெருக்கடி நிலைமை, எமர்ஜென்சி வந்துடுது. கிருஷ்ணகிட்ட கொடுத்துட்டு அந்த உட்காந்து தான், ஒண்ணும் தெரியலப்பா, ஏழு நாள்ல மரணம், இந்த டைம் லிமிட் என்ன பண்றது தெரியல, உங்ககிட்ட கொடுக்குறேன்னு கொடுத்துட்டான். கிருஷ்ணனா தீர்மானம் பண்ணா எல்லா ரிஷிகளையும் அவனை பார்க்கணும்னு வந்துட்டான். இவனா போய் தேடி தேடி பார்க்க, எல்லாரும் இவனை தெரிஞ்ச ராம எல்லாரும் தெரிஞ்சு போனாரு. பரிசுத்தை தேடிந்து எல்லா ரிஷிகளும் வந்துட்டார், நாரதர்லேருந்து வேதவியாசர்லேருந்து அத்தனை பிரியமான வந்துட்டார். பரிசுத்துக்கு சந்தோஷம், இத்தனை பிரியமா இந்த தேசத்தை இருக்கான்னு தெரியும். ஆனா ஏழு நாள்ல மரணம்னு ஒண்ணு வந்துட்டாள், இப்ப எவ்வளவு பெரிய அனுகிரகம் பாருங்க. ஒரு சத்குருவுடைய கிரவ கிடைச்சாலே தாங்காது, இத்தனை சத்குரு ஒண்ணு ஒன்னா உட்கார் எல்லாரும் பார்த்தா, ஒரு பக்கம் வேதவியாசர், ஒரு பக்கம் வால்மீகி மகரிஷி, இன்னொரு பக்கம் வசிஷ்டர், குடும்பமா உட்காந்துருக்கா, தாத்தா கொள்ளு பேரன் பேரன் எள்ளு பேரன் எல்லாம் உட்காந்து இருக்கு. தாசம் வசிஷ்டன் அத்தாரம் சக்தி பௌத்திரம கலமசம் பராசர ஆத்மசம் வந்தே சுகதாசம் தபோனிதி வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே, நம்ம இருக்க தலைவர் வந்து உட்காந்து இப்படின்னு நான் எந்த சொல்லுவோம். இந்த பக்கம் வேதவியாசன் நடுல வசிஷ்டர், இந்த பக்கம் பராசரர், இந்த பக்கம் மைத்திரர், லைனா உட்காந்துட்டு எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு ஒரு வெக்கமா இருக்கும். சொல்றது இந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு ஏதாவது பாசிட்டிவ் காம்படிஷன்ல மேலே ஏற்றி விட்டா வீ பார்த்து சொல்ல வேண்டிய அவசரத்தை மறந்து இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அசடு வழியும். அந்த மாதிரி அத்தனை பெரிய நிஜமாவே அது ஒரு பெரிய சுகம், பெரிய சுகம். பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு நாலஞ்சு பெரியவாள் நடுவில் உட்காந்துருக்கேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன பண்றதே தெரியாது, என்ன பேசுறதே தெரியாது. சந்தர்ப்பத்துல ரெண்டு ஜிஎம் நடுவில் உட்காந்துருக்கேன், இவன் பேசுற தந்தஜியர் பாப்பார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அனுபவங்கள்லாம் சொல்லி மாறாது. பலவிதமான அனுபவங்கள் நிறைய பாகவதாரத்துல ரொம்ப சுலமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும் அனுபவங்கள்லாம். அந்த மாதிரி படிச்சுட்டு உட்காந்துருக்க படிச்சுட்டு பாக்க அவனுக்கு ஒரே குஷியாயிருக்கு, இவ்வளவு பெரிய கிருப்பையா அப்படின்னு பார்த்தான். எல்லாத்துக்கும் வேற ஒரு பெரிய கிருப்பை, ஆனா சுகபிரமம் தேடிட்டு வந்துட்டார். அப்பா கூட்ட கேட்காத புள்ள பெரியவர். அப்பா சத்குரு சும்மா இல்ல, வேற வேற அல்பமானவர் கிடையாது. கஷ்டப்பட்டு பாகவதான் சொல்லி கொடுத்துருக்காரு புத்திரா புத்திரம். அது கூட கேட்காம போன புள்ள இங்க வந்து அழகா வந்துட்டு தைரியமா இவ்வளவு பெரிய உக்காந்துட்டு இருக்கா. வேதவியாசர் வசிஷ்டர் வால்மீகி மகரிஷி சராசர எல்லாம் புராணங்களை கரைச்சு குடிச்ச வரை கத்துக்குட்டி சரியா சொன்னா சுகபிரம கத்துக்குட்டி. எங்க வந்ததுல கத்துக்குட்டி யாருன்னா சுகபிரம மகரிஷி. அழகா வந்தார், எல்லாரையும் பார்த்தா தேனேனு வந்தார். ஜோர சுகாசனத்துல உட்காந்துட்டார், வேறு ஒப்பந்த இடத்துல உட்காந்துட்டார். ஜம்மனு பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க, எல்லா பெரியவாளும் கைட்டு உட்காந்துருக்காரு. யாரும் என்ன சீனியரா திமிருவாரு என்னண்டாக்குன்னு சொல்லுவாரு. அதான் பெரியவா நம்மளா நம்ம கதை வேற, நம்ம கதை வேற, பெரியவா கதை வேற. திரும்பி உள்ளு தாத்தா எள்ளு தாத்தாலும் உட்காந்துருக்காரு. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்ல தேமேனு உட்காந்துருக்காருன்னா பகவத் விஷயத்தை யார் சொன்னாலுமே அதுல ஒரு புது அனுபவம் கிடைக்கும்னு அவளுக்கு ஒரு தீராத தாபம். இப்ப காலை விக்கீட்டி வச்சுருக்காங்க ரித்து மகரிஷி மாதிரி. என்ன விஷயம் பகவத் விஷயம் எப்படி சொல்றா பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச பகவத் விஷயத்தை இவா எப்படி அனுபவிக்கலாம் பார்க்கலாம்னு காத்து இருக்கு. அதிசயம், சுப்பிரமணிய தீட்சிதர் அவ்வளவு பெரியவர். நம்ம ரசிக்கிறது சொல்லி சொல்லி அவர் ரசிக்கிறார். அசந்து போனேன். தன வருஷம் தப்பாக மகாபிரிவாளெல்லாம் ரசிச்சவர். பாகவதம் சொல்ல கேட்டு மகாபிரிவாளை ரசிச்சிருக்காரு. அப்படி ரசிச்சவர் நம்ம ரசிச்ச பாகவதத்தை ரசிச்சு ரசிச்சு எப்படி இப்படி இருக்கானா ரசிக்கிறதுனால அவர் வெக்கமா இருக்கு. அவரே செஞ்சு இருக்கு, நம்மரே செஞ்சு இருக்கு. அப்ப அவளுடைய அந்த அனுபவம் அப்படித்தானே விசேஷம். பெரியவாளுடைய ஹிருதயம்ன்றது அதுதான், அதுதான் விசேஷம். இப்ப நம்ம தான் எப்படி நம்ம மாதிரி குழந்தை ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கோம் அப்படி ரசிக்கிறோம். அந்த மாதிரி பெரியவாள் தான் ரசிக்கிறான். அந்த ரசிக்க சுவாவத்த அவளுக்கு பலமே அதுதானே அற்புதம், அதுதானே விசேஷம், அதுதானே குதூகலம், அதுதானே ஆனந்தம். அவ யாரும் தனக்கு போட்டின்னு நினைக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் நம்மளோட தனித்தன்மை இழந்துருவோமான் பயம். அவளுக்கு அதை பத்தி கவலையே இல்லை, அதனாலே அவளுக்கு தனித்தன்மை. எல்லாரும் அந்த அத்தனை பேரு ஏதாவது நாலு பேரும் எழுதிட்டான்னா உடனே புக்கை போட்டு பாடுற போது நான் தான் ஜலாந்தாடி ஆயிரத்தெட்டு பேர் இன்னைக்கு பாசிட்டிவ் எடுத்தாரு புக்கை எல்லாம் எழுதுறேன். நம்ம சாந்தானந்த பெரிய மகாராஜ் அவாவா புக்கு போட்டுட்டு இருக்கா, அவாவா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கா, அவாவா பேச பின் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்காரு. ஆச்சரியம், அதுதானே நான் நான் எங்கேயோ காண கிடைக்கிறதா. நான் அசந்து போட்டேன் சார். நீங்க நெட்ல எல்லாம் பார்க்கணும் ஒருத்தரான்னு எழுதிட்டான்னா அவ்வளோ இத்தனை புஸ்தகம் இவ்வளவு சுலபமா. அதாவது எத்தனை வெரைட்டியா ஜனங்கள் உண்டோ, எத்தனை வெரைட்டியா சந்தேகம் உண்டோ, அத்தனை வெரைட்டியான புக்கு. எனக்கு ஒண்ணுமே எனக்கு தத்துவம் தான், ஆனா தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கு. பாகவதம்னா பாகவதம் தான் புக்கு. ஸ்டோரி ஃபார் இன்ஸ்பிரேஷனா இன்ஸ்பிரேஷன் தான், மெடிடேஷன் மெடிடேஷன். அது செஞ்சு பண்ண ரொம்ப கஷ்டம். இது உனக்கு இந்த உனக்கு இது உனக்கு சாப்பிடு 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 சாப்பிடுன்னு ஹோட்டல்ல சர்வர்லாம் அவளுக்கு வேண்டியதை கொடுக்குற மாதிரி எந்த பக்த ஜனங்கள் நிஜமா தெரியவெல்லாம் நமக்கு அவ்வளவு சர்வ் பண்ணிட்டு போயிருக்கா. எந்த பக்த ஜனங்கள் என்ன ஸ்திதியில இருக்கோமோ அந்த ஸ்திதிக்கு இறங்கி வந்த விஷயம் அதுதான் பெரியவாளுடைய அனுபவம். அதுதானே அற்புதம். அந்த மாதிரி பிரச்சனை மகாராஜன் அவளாக வந்த ஆசு சுகபிரம் வந்த ஆசு உட்காந்து பாகவதம் சொல்றார். பரிசுத்தி ஏழு நாள் ஆனந்தமா கேட்கறான், சுகம்தான் கேட்கறான், அத்தியுதமா கேட்கறான், கேள்வி எல்லாம் கேட்கறான். கேள்விக்கு ரைட் வேற கொடுத்துட்டார். மங்கள சசங்கல கேள்வி கேட்க விடுறதே கிடையாது. ரெண்டு நாள் கதை முடிச்சது அப்புறமா கேளுக்கோ அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எங்கடாமா ரெண்டு பயம், முதல்ல எங்களுக்கு எல்லாம் தெரியுமே ஒரு பயம், நீங்க சம்பந்தமான கேள்வி மட்டும்தான் கேட்கணுமே ஒரு பயம். பரிசுத்தி சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்கல. மூணு நாள் ஆயிரத்தி இன்னும் நாலு நாள் தான் நான் சாகும்போது வழி இருக்குமா வழி இல்லாம இருக்குமா நான் கேட்கவே இல்லை. அவன் கேள்வி முழுக்க பாகவதத்தை பத்தி, கிருஷ்ணனை பத்தி, பகவத் அவதாரத்தை பத்தி. நம்மளை விட்டோம் அப்படின்னா நம்ம சுய சந்தேகங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் முக்காவது பேர் கேள்வி கேட்க அளவு பண்றதே கிடையாது. ரொம்ப துர்லபமா தான் கேள்வி கேட்க விடுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இப்ப பரிசுத்தி பாருங்க அவ்வளவு விஷயங்கள். அவனுக்கு அவனுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான், இது ஒரு தப்புன்ற ஒரு விஷயத்த சமர்ப்பணம் பண்றத பத்தி சொன்னேன். முதல்ல அதிருப்தி, அப்புறம் நாரதன் நஷ்டமானத சொன்னேன், பீஷ்ம பிதாமகர் தர்ம சங்கடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொன்னேன், ஒவ்வொரு விதமான ஃபீலிங் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சொன்னேன். உத்தரை அவள் கண் தெரிஞ்சு ஒரு கஷ்டம் வந்துருந்தோம், அந்த கஷ்டத்தை கிருஷ்ணன் கிட்ட கொடுத்தா கிருஷ்ணன் என்ன கொடுத்தான், ஆச்சரியமா குந்தி தேவி திரௌபதி தேவி ஒவ்வொருத்தரா சொல்லி வந்தோம். பிரசித்து அவனுக்கு ஒரு பச்சாதம் வந்துருக்கு, தப்பு பண்ணிக்கேன், ஒரு கில்ட்டி ஃபீலிங். இந்த கில்ட்டி ஃபீலிங்க கிருஷ்ணகிட்ட கொடுத்தா அதுக்கு பாரதம் கிடைச்சிருக்கு. கில்ட்டி ஃபீலிங்க கொடுத்தா கூட நல்லது நடக்கும், நீங்க வச்சுட்டு இருக்க வரைக்கும் பாரமா இருக்கும். என்ன ஞாபகம், பாகவதம் முழுக்கவே உங்களுடைய அனுபவங்களை கிருஷ்ணகிட்ட கொடுத்துட்டு கிருஷ்ணானுபவமா வாங்கிக்கிறது தான். அப்ப அந்த கில்ட்டி ஃபீலிங்க கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துட்டான், கிருஷ்ணன் பார்த்தா நீ ஓ ஃபீலிங் கிட்ட கொடுத்து என்ன ஃபீல் பண்ணு தன் ஃபீலிங் கொடுத்துட்டான். நீ எதுவுமே நம்ம நம்மள வச்சுக்கிற வரைக்கும் அதுக்கு வில வித்தியாசம், அது பாரமா இருக்கிறது. இவன் குற்ற உணர்ச்சியை கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துட்டா கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாடா அங்க ஃபீல் பண்ணடா வயல அப்படின்னு தன்னை கொடுத்துட்டான். ஏழு நாள் அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு கிருஷ்ண லீலைகள், பகவானுடைய அத்தனை அவதாரங்கள், ஒரு கிளியர் வியூ. வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில, ஒரு கிளியர் வியூ இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ருட்டீன், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அவ்வளவுதானே. ஆனா பரிசு கடத்தி கடத்தி வரைக்கும் இப்படியே தான் ஓடிந்தே இருக்கு நம்ம ஜென்மம். பரிசுத்த கடைசி ஏழு நாள்ல பாருங்க, ஜெக சிருஷ்டியில இருந்து பகவான்ல இருந்து நம்ம சிந்தி வரைக்கும் எல்லாத்தையும் ஏழு நாள் கட்டுந்து போயிடும். ஓ இவ்வளவுதானா வாழ்க்கைன்னு, இவ்வளவுதான்றது ஏழு நாள்ல கத்துட்டான். ஓ இப்படிதான் ஜெக சிருஷ்டி பண்ணார். நம்ம கர்ப்பத்தை அவர் வயிற்றுக்குள் நம்ம இருந்தோம், அவரா அழகா பிரம்மா படைச்சா, அவரே சரீரத்தை கொடுத்தா, கர்மாவுக்கு இருந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த படைக்க வச்சா, கஷ்டம் வந்தா அவரே வந்து காப்பாத்துறா, கூடவே அவர் இருக்கா, முடியும் போது அவர் இருப்பா. ரைட்டு, சரீரத்தை விட்டு தான் கலந்து போயிட்டான். நமக்கு இது புரியாமலே ஓடிங்க இருக்கும், காத்தால வேண்டியது ருட்டீன் பண்ணிட்டே இருக்கும். இன்னைக்கு அதில் ஆஃபீஸ் போகணும், இன்னைக்கு லீவு, நாளைக்கு சண்டே, நாளைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு மாசம் ஒன்னாம் தேதி, இவ்வளவு பிளான் பண்ணிருக்கோம். கடைசியில் நம்ம வாழ்க்கை பத்தி பிளானே இல்லை, வாழ்க்கைக்கான பிளான் பண்ணிருக்கோமே ஒழிய நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிளானுமே இல்லை. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுலயே நம்ம பிளானிங் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அந்த நைட் ஆயிடுது தூங்கணும், காத்தால ஆயிடுச்சு எழுந்துக்கணும், மத்தியானம் ஆயிடுத்து சாப்பிடணும், உடம்பு முடியலையா டாக்டரை பார்க்கணும், அவர்த்த விசேஷமா போய் அட்டன் பண்ணணும். சரி, நம்மளோட சோசியல் விஷயங்களை மெயின்டைன் பண்றதுதான் நம்ம ஜென்மம் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு வேண்டிய சம்பாதிக்கிறதையோ அதை அனுபவிக்கிறதையோ சத்தியமா இல்லவே இல்லை. பரீட்சத்தை ஏழு நாள் அதை புரிஞ்சுட்டுதான் அவன் இவ்வளவுதானா அப்ப அவன் புரிஞ்சுட்டு. அப்ப நான் சரீரம் இல்லை தைரியமா உட்காந்துட்டான். முன்னாடி சரீரம் போனா போறதுன்னு உட்காந்தான், கதை கேட்க 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 கிருஷ்ணன் வசதினு உட்காந்தான். அதுக்கப்புறம் ஒரு சிட்டியில பார்த்தான், ஓ இந்த சரீரத்தை வச்சுதான் கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னு கட்டாயம் தான் கிடையாது, சரீரம் போனா கூட கிருஷ்ணன் அனுபவிக்க முடியும் கேரண்டி கிடைச்சிடுது. சரீரத்தை மறந்தான் தட்சிணம் தான் கழிச்சான், இவன் பாட்டுக்கு மோட்சம் நடந்துட்டான். கரெக்டா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளீனா சரீரத்தை கொண்டு அனுபவிச்சான். சரீரம் இல்லைன்னாலும் எனக்கு கிருஷ்ண அனுபவம் உண்டு நினைச்சா கடையினால் முடிஞ்சது, கரெக்டா மோட்சம் அடைஞ்சது. அப்ப தான் பண்ண தப்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங்க கிருஷ்ணகிட்ட கொடுத்துதான் சப்தாகம் கிடைச்சிருந்தது. பாகவதம் எப்ப கேட்கணும்னா கில்ட்டி ஃபீலிங் வந்துருந்தா பாகவதம் கேட்கணும், கில்ட்டி ஃபீலிங் வந்துருந்தா கரெக்ட் டைம் தான் பாகவத சப்தாகம் எதுதான் கரெக்ட் டைம்னா நம்ம டைம் எல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு அப்பதான் சௌகரியமா இருக்கும், அப்பதான் லீவ் கிடைக்கும். கில்ட்டி ஃபீலிங் வந்துருந்தா சரியான டைம் பாகவதம் கேட்கறதுக்கு அப்படியே அத கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துருந்தோ தானாகவே ஹிருதயத்திலே ஒரு அனுபவம் கிடைக்கும். இவ்வளவு விஷயங்கள் இந்த பாகவதத்திலே ஒவ்வொன்னத்தையும் அப்படி கொடுக்கணும். எதையும் நீங்க வச்சுக்கப்படாது, அவ்வளவுதான், எதையும் நீங்க வச்சுக்கப்படாது. ஜம்முன்னு போடணும், இந்த ஃபிளைட்லலாம் போனோம்னா செக்யூரிட்டி செக்கிங் போவோம், போர்டிங் பாஸ் மட்டும்தான் கையில் வச்சுக்கணும், மற்ற எதையுமே நம்ம கையில் வச்சுக்கப்படாது. எல்லாம் அந்த பக்கம் போட்டு இருக்கு, போர்டிங் பாஸ் இரு கையும் விட்டேனோ நீங்க மட்டும் வச்சுக்கோங்களா, சாப்பாடு குத்திடுவா, யூஆர் என்டைட்டில் டு டிராவல், அவ்வளவுதான். எதையும் வச்சுக்காது, எல்லாத்தையும் ஸ்கேனிங் மிஷின்ல போட்டுருக்கோம், குருன்ற ஸ்கேனிங் மிஷின்ல போட்டுருக்கோம், அங்க குத்துறது வெட்டுறதா இருந்தா அவரே எடுத்து வெளில போட்டுருவாங்க, நீங்க எடுக்க கூட வேண்டாம். இங்க குத்துறது இருக்கு, லைட்டர் இருக்கு, இல்லாட்டி ஏதானும் பாம் இருக்கு, ஏதானும் ஒரு இருக்கு ஷார்ப்பா, உங்களுக்கும் கஷ்டம் அடுத்தவர்களுக்கும் கஷ்டம், அதான் ரொம்ப சமத்து பாருங்க. அதை வச்சிருந்தா நமக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம். அங்கேயிருந்தே அவர் ஃபில்டர் பண்ற பாருங்க, இந்த குருன்ற ஸ்கேனிங் மிஷின்ல எல்லாத்தையும் போட்டுடுங்க, வெறும போர்டிங் பாஸ் மட்டும் வச்சுட்டு போங்க, ஒரு சாப்பா குத்திக்கோங்க, ஜாலியா பறந்து போயிடுங்க. ராதே கிருஷ்ணா, இன்னும் முடியல, நாளைக்கு திருப்பி நான் போடுறோம். ராதே கிருஷ்ணா. நான் என்னமோ நினைச்சு எங்கேயோ ஆரம்பிச்சு ஒரு பாகம் இப்படி போயிட்டு இருக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். ஆத்திர பண்ணோம்னா டாபிக் இல்லாம பண்ணா தானே பூசா வரும். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ஸ்ரீமா ராதே ராதே கிருஷ்ணா வைஷ்ணவ் வா பண்ணு மாற்றி பண்ணு வா கிருஷ்ணா ராதே ராதே போய் கையாண்டிக்கோ எல்லாரும் Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Krishna Radhe Radhe கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஜெய ஜானகீகாந்தஸ்மரணம் கோபிகாஜீவனஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா ஓம் சாந்தி ஸ்யாந்தி ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ குண்டலீக வராதா